இயேசுக்கும் மிகவும் அருமையாக பிடிக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரர்களுக்கும் நம்முடைய பரம்பிதாவாய் தேவனாலும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம் அனைவருக்கும் கிருபையும் சத்தியத்தோடு கூடிய சமாதானம் பெருகிறது என்கின்ற நல்வாழ்த்து தெரிந்து கொண்டு கொள்ளலாம். அப்ப அந்த இசைக்கியல் ஆகமம் அப்படின்ட்டு நாங்கள் சொல்லும்போது இது வந்து புதிய ஏற்பாட்டுக்கு எப்படி நம்ம ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் இருக்குதோ அதே மாதிரி பழைய ஏற்பாட்டுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இசைக்கியலுடைய ஆகமம் அப்படின்னு சொல்றோம். அப்போ வெளிப்ப அந்த இசைக்கியல் ஆகமம் அது அவர் தரிசனம் கண்டார், எப்படி யோவான் தரிசனம் கண்டாரோ அது மாதிரி இசைக்கியல் வந்து தரிசனம் பார்க்கறதுதான் இந்த இசைக்கியலுடைய ஆகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த தரிசனங்கள் அது தீர்க்க தரிசனங்களாக எழுதி வச்சிட்டாரு. அது வந்து அந்த அவருடைய காலத்தில் நிறைவேறல. அந்த சொன்ன விஷயங்கள் வந்து அந்த முழுமையாக ஏற்கனவே 48 அதிகாரங்கள். அப்போ அதில் வந்து முழுமையாக அப்போ எதுவுமே நிறைவேறல. அப்போ இது எல்லாமே எப்போ நிறைவேறதுன்னு பார்த்தா அது திரும்ப கொடுத்தலின் காலங்களில் நடக்கிற விஷயமா இருக்கு. ரெஸ்டிடியூஷன் ப்ராசஸ் அதே போல நடக்குது. 1000 ஆண்டு அரசாட்சியில் நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. அப்போ எசேக்கியல் இது வந்து யாருக்கு அடையாளமாக அங்க இருக்காரு என்று பார்க்கும்போது மனுஷகுமாரனுக்கு அடையாளமாக பிரதிநிதியாக அவர் இருக்கார். மனுஷகுமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து இன்னொரு வெளிச்சம் கூட அங்க கொடுக்கும்போது எப்படி இயேசு கிறிஸ்து ஞானசானம் வாங்கும் 30வது வயசுல அவரு அந்த யோர்தான் அந்த இருந்து அங்க ஞானசானம் வாங்கும்போது பரலோகங்கள் திறக்கப்பட்டுச்சு. அதே மாதிரிதான் இங்க இசைக்கியலுக்கு நம்ம பார்க்கும்போது அதே காட்சிகள் அந்தந்த தரிசனம் துவங்கும் போது நீங்க 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க படிங்க.
30வது வருஷம் 4வது மாதம் 5வது தேதியிலே நான் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும் போது சம்பவித்தது என்னவென்றால் வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன்.
அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி அங்க வானங்கள் திறக்கப்பட்டுச்சு, பரலோகத்தினுடைய ரகசியங்கள் அங்க வெளிப்பட்டு மறைக்கப்பட்ட விஷயங்களை வெளிப்பட்டது போல இங்க அதே பாயிண்ட்ல தான் இங்க வந்து அங்க வானங்கள் திறக்கப்பட்டுச்சு, நான் வந்து அந்த தேவனுடைய தரிசனங்களை நான் பார்த்தேன் அப்படின்ட்டு எழுதுறாரு. அப்போ இந்த ஒரு நிலைமையில எசேக்கியல் கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கும் அடையாளமாக அந்த அவருடைய மனவாட்டி அங்கங்களுக்கும் அடையாளமாக அவர் இருக்கார். தலை மற்றும் சரீரம், இயேசு கிறிஸ்து தலை மற்றும் சரீரம் அதுக்கு அடையாளமாக எசேக்கியல் இருக்கிறாரு அப்படின்ட்டு பார்க்கணும். அப்ப அதுலயும் கூட நம்ம அந்த 1வது வசதியை நம்ம படிக்கும் போது என்ன நம்ம பார்த்தோம்னா 30வது வருஷம் 4வது மாதம் 5வது தேதியிலே நான் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது அப்படின்னு அங்க சொல்றாரு. இப்ப இது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் அங்க தொடர்ந்து அங்க மீட்டர்கள் அவங்க செய்யும் போது நேபுகாத்நேச்சார்னால சிறைப்பிடிச்சு கொண்டு போகப்படுறாங்க. அவங்க சிறைப்பிடிச்சு அங்க எருசலேம்ல இருந்து பாபிலோனுக்கு கொண்டு போறாங்க. அப்ப பாபிலோனுக்கு கொண்டு போய் 30வது வருஷம் பாபிலோன்லேருந்து கொண்டு போய் 30வது வருஷத்துல 4வது மாதம் 5வது தேதியில்தான் அவங்க அந்த ஒரு நதி அந்த பாபிலோன்ல கேபார் நதி அந்த கேபார் நதி அண்டையில சிறைப்பட்டவர்கள் எல்லாமே இருக்காங்க. அவர்கள் நடுவில் எசேக்கியல் அங்க இருக்கும்போது தான் அந்த தரிசனங்களை அவர் பார்க்கிறார். அப்ப பாபிலோன்ல சிறைப்பட்ட அந்த இஸ்ரேல் ஜனங்கள் நடுவில் எசேக்கியல் அங்க வர்றார். அப்ப இவரும் சிறைப்பட்டு பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுறார் எசேக்கியல். அப்ப சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு போகும்போது அந்த 30வது வருஷம் அது நடந்த ஒரு விஷயமாக இருக்கு. அப்ப இன்னும் பர்டிகுலரா சொல்லும் போது அந்த யோயாக்கின் ராஜா சிறை பிடிக்கப்பட்ட 5வது வருஷம் இது வந்து 30வது வருஷம் அந்த பாபிலோனுக்கு சிறைப்பட்டு பிடிக்கப்பட்ட பிறகு 30வது வருஷம் ஆனா யோயாக்கின சிறை பிடிச்சிட்டு வந்த 5வது வருஷம் தான் ஏறக்குரிய கிமு 612 இது நடந்திருக்கு அப்படின்ட்டு அங்க சொல்றாங்க. அப்ப கிமு 612வது வருஷம் வந்து யோயாக்கினுடைய அந்த சிறைப்பிடிக்கப்பட்ட 5வது வருஷம் அதாவது இந்த 30வது வருஷம் பாபிலோனுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போய 30வது வருஷம் அப்படின்னா அது கிமு 612 அந்த கிமு 612 வந்து சிறைப்பிடிச்சு அங்க அந்த 30வது வருஷம் சிறைப்பிடிக்கப்பட்டு போய் 30வது வருஷம் அது யோயாக்கின் ராஜாவினுடைய சிறைப்பிடிக்கப்பட்டு போன 5வது வருஷம். அப்போ அந்த அந்த 612க்கு பின்னால 6 வருஷம் கழிஞ்சு என்ன அது திரும்பவும் அந்த நேபுகாத்நேச்சார்னால அந்த எருசலேம் தேவாலயம் மற்றும் எருசலேம் நகரம் மற்றும் அந்த சாலமோனுடைய தேவாலயம் முற்றிலுமாக அழிக்கப்படுது. அது கிமு 606 அது 612 வந்து நம்ம பார்த்தா 30வது வருஷம் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போய் முப்பதாம் வருஷம். அதுக்கு ஆறு வருஷம் கழிஞ்சுதான் திரும்பவும் அந்த நேபுகாத்நேச்சர் நேச்சரை வந்து அழிச்சிட்டு எருசலேம் நகரத்தையும் சாலமோன் ஆலயத்தையும் அழிச்சிட்டு போறதாக நம்ம பார்க்கணும். அப்போ எசேக்கியேல் அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஆசாரியர் குடும்பத்துல வர்றாரு. அவர் ஒரு நேச்சுரல் அவர் ஆசாரியர். எசேக்கியேல் வந்து அவர் ஒரு ஆசாரி, ஒரு தீர்க்கரசியா தான் நம்ம இங்க அறிமுகமாறாரு. ஆனா ஆக்சுவலா அவர் பாரம்பரியமா அவரு ஒரு ஆசாரினா வர்றாரு. அப்போ இது வந்து ஒரு அன்யூஸ்வலா நடக்கிற விஷயம். ஆனா ஒரு ஒரு ஆசாரியன் வந்து தீர்க்கரசியாக நியமிக்கப்படுறது இவர் ஒருத்தருக்கு தான் நடந்தது. அது நமக்கு அந்த சபை ஜனங்களுக்கு பொருந்து, இந்த விஷயம் பொருந்தக்கூடியதாக நம்ம தீர்க்கரசிலுமா இருக்கிறோம், ஆசாரிகளாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அதற்கு அடையாளமாக அங்கு எசேக்கியேல் அவரு ஆசாரியராக இருந்து தீர்க்கரசியாக நியமிக்கப்படுறார். அது பழைய ஏற்பாட்டில் இது யாருக்குமே நடக்காத ஒரு ஒரு விஷயம். அப்போ இவர் இந்த எசேக்கியேலுக்கு இந்த ஒரு பெரிதான ஒரு காரியம் அதுக்குள்ள அங்கே நடந்துக்கிறதாக நம்ம பார்க்கணும். அப்போ இந்த எசேக்கியேலினுடைய அந்த எசேக்கியேலை பற்றி வேதாந்தத்தில் ரெண்டு விஷயம் தான் டோட்டலாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் வெளிப்படுத்தின விஷயத்தில், புதிய ஏற்பாட்டின் வெளிப்படுத்தின விஷயத்தில் இந்த எசேக்கியேல் ஆகமத்தில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசன குறிப்புகள், அந்த தீர்க்கதரிசன குறிப்புகள் 44 முறை அந்த நியூ டெஸ்டமெண்ட் அந்த அப்போக்கலிப்ஸ், நியூ டெஸ்டமெண்ட்டுடைய அந்த புதிய ஏற்பாட்டினுடைய வெளிப்படுத்தல இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்துடைய குறிப்புகள் 44 முறை இடம்பெற்றிருக்கு. அப்போ அந்த தீர்க்கதரிசனம், அந்த எசேக்கியேலினுடைய தீர்க்கதரிசனம் வந்து கர்த்தருடைய வசனம் தான் அப்படிங்கறத நமக்கு தெரியும். ஆனா கர்த்தருடைய வசனம் அப்படிங்கறதோட கூட இது வந்து அந்த பாபிலோன் சிறைப்பட்டு போன பாபிலோனுடைய ஆசீர்வாதத்துக்காக மட்டும் இது வந்து இந்த தீர்க்கதரிசனங்கள் பேசப்படல பேசப்படல. ஆனா இது வந்து வருங்காலத்தை பற்றிய விஷயங்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பர்டிகுலரா சொல்ல போனா தேவனுடைய அந்த தெய்வீக திட்டத்தினுடைய அற்புதமான வார்த்தைகள் இந்த எசேக்கியேலுடைய ஆகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது வந்து இப்ப நாம் வாழும் காலத்துல இயேசு கிறிஸ்து பிரசன காலத்துல அது அந்த முதலே பார்த்தா திரும்ப கொடுத்தலின் காலங்கள் அது 1874 இருந்து ஆரம்பிக்குது. 1874 இருந்து 1000 ஆண்டு ஆட்சி துவங்குது. அதனால இப்ப நாம் வாழும் காலத்திலையும் அந்த வரவிருக்கின்ற காலத்திலையும் இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறக்கூடியதாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம அங்க பார்க்கலாம். தீர்க்க தரிசனங்கள் பர்டிகுலரா நம்ம சொல்லும் போது அப்போ தேவனுடைய சிந்தையில பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்களை தேவன் முன்கூட்டியே இவருக்கு காண்பிச்சிருக்காரு. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்களை, ஆனா ஆக்சுவலி எசேக்கியேலுக்கு தெரியாது, அவர் தரிசனங்களை பார்த்தாலும் எழுதி வச்சுட்டாரு. ஆனா அது பார்த்தாமே நமக்கு அந்த புரிஞ்சு கொள்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமான அந்த தரிசனம் வந்து கஷ்டமான ஒரு காரியங்களாக தான் இருக்கு. ஆனா அப்ப தேவனுடைய சிந்தையில் இருக்கிற பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை இவருடைய தரிசனங்கள் முன்கூட்டியே எடுத்து சொல்லுகிறதாக பார்க்கும். அப்ப இந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இப்ப நம்ம இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனம் படிக்கலாம்.
அது யோயாக்கீன் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5 வருஷமாய் இருந்தது. அந்த 5 தேதியிலே கல்தேயர் தேசத்தில் உள்ள கேபார் நதி அண்டையிலே ஊசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கி அங்கே கர்த்தருடைய கரம் அவர் மேல் அமர்ந்தது.
அது நம்ம முன்கூட்டியே பாத்துட்டோம். அந்த யோயாக்கின் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5 வருஷம், யோயாக்கின் ராஜாவை சிறைய புடிச்சிட்டு போயிட்டாங்க 5 வருஷம். ஆனா அதுக்கு முன்னாலேயே இஸ்ரேல் ஜனங்கள் 25 வருஷம் முன்னாலேயே அவங்க சிறைப்பட்டு போயிட்டாங்க. 25 வருஷம் போன பிற்பாடுதான் இவர் அந்த யோயாக்கின் ராஜாவை வந்து சிறைப்பிடிச்சிட்டு அங்க போறதாக பாக்குறோம். அப்ப அந்த 5 வருஷம் 5 தேதியிலே கல்தேயர் தேசத்தில் உள்ள கேபார் நதி அண்டையிலே அந்த பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. அப்ப கர்த்தருடைய கரம் இருந்து அப்ப தரிசனங்கள் அங்க வெளிப்படுத்தப்படுகிறதாக இதனுடைய விளக்கங்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இப்ப 4 வசனங்கள் வசனம் போயிடலாம்.
இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோட கலந்த அக்கினியும் வரக்கண்டி அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய
இங்க பாப்போ வடக்கே இருந்து அப்படின்ட்டாங்க சொல்லும் போது இப்ப வடக்கே அப்படின்னா வடக்கே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கு. பர்டிகுலரா நம்ம சொல்லணும்னா வடபுறம் அந்த அதாவது முழு யூனிவர்ஸினுடைய அந்த சென்டர் பகுதியில அந்த பிளியடஸ் இருக்கு. அந்த பிளியடஸ் தான் வந்து தேவனுடைய சிங்காசனமாக இருக்கு. வடபுறத்துல முழு அண்ட சராசரத்தினுடைய சென்டர் வந்து என்னது? பிளியாடஸ். அந்த பிளியாடஸ் தான் தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கு. அப்போ அந்த வடபுறம் அப்படின்ட்டு அங்க சொல்லும்போது அது அது ஆவிக்குரிய அதிகாரம் அங்கிருந்து வரக்கூடியதாக இருக்கு. அப்போ தென்புறம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பூமியை குறிக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ அந்த வடக்கே இருந்து என்ன வந்தமா? குசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடு கலந்த அக்னியும் வந்துச்சு அப்படின்ட்டு அங்க பாக்கிறோம். அப்போ வந்து புசல் காற்று அப்படின்ட்டு அங்க சொல்லும் போது அதுக்கு முன்னால் அந்த மேகம் அப்படிங்கிறது வந்து மேகம் என்ன அப்படின்னா மேகம்னா என்னது? உபத்திரவம், தீமை அடையாளமாக இருக்கு. அப்போ அந்த அந்த மேகத்தோடு கூட என்ன வருது? அந்த புசல் காற்று மேகம் வருது. அப்ப புசல் காற்று அதே நம்ம சொல்றோம் உபத்திரவம். அது மகா உத்தரவு காலத்தினுடைய விஷயங்கள் தான் அங்க 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 சொல்லப்படுது. அப்ப மகா உத்தரவு காலத்தினுடைய அங்க விஷயம் அங்க வெளிப்படுது. அப்ப அந்த அந்த புசல் காற்று அதோட மேகம் அது அது கலந்த ஒரு அக்னி. அக்னிங்கிறது அதுவும் கூட நமக்கு நியாய தீர்ப்புகள் சொல்லலாம். அப்போ நியாய தீர்ப்புகள் அங்க வெளிப்படக்கூடியதாக இருக்குது. அப்ப அந்த ஒட்டுமே அந்த மேகம் இருள் அடைந்த சூழ்நிலையில நெருப்பு நெருப்பு வந்து அதுல இருந்து வெளிவரக்கூடியதாக இருக்குது. அப்ப அது கூட நம்ம புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்துக்கும் கூட நமக்கு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அது எபிரேயர் 12:29.
நம்முடைய தேவன்
பட்சிக்கிறார் அக்னியாக அங்க இருக்கிறாரே அப்படின்னு. அப்ப நியாய தீர்ப்புகள் அந்த உபத்திரவ காலம் நியாய தீர்ப்புகள் வெளிப்படுது. அந்த நேரத்துல தேவன் வந்து எப்படி வர்றாருன்னா நியாய தீர்ப்பு கொடுக்கறதாக வர்றாரு. அப்ப நியாய தீர்ப்பு கொடுக்கறாருன்னா அங்க யாருக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கறாரு அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவ மண்டலத்துக்கு பொதுவாக அங்க நியாய தீர்ப்பு வெளிப்படக்கூடிய ஒரு காலம் பாபிலோன். அப்ப பாபிலோனுக்கு அங்க அழிவு நேரிட்டிருக்கிறத பாக்குறோம். அதே சமயத்துல அங்க சபை ஜனங்களுக்கும் பர்டிகுலர் இண்டிவிஜுவலா அங்க நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டுல துவங்குகின்ற காலமாக அது இருக்கு. அதனால நம்ம வந்து அந்த அந்த அக்னியில பச்சிக்கிற அக்னியாக வெளிப்படுறாரு. அப்ப உண்மையா நம்ம இருந்தோம்னா இந்த ஒரு பச்சிக்கிற அக்னியே நமக்கு என்ன ஆகுது? பச்சிக்கிற அக்னிக்குள்ள நம்ம நம்ம தேவனோட வாசம் பண்ணுவோம். அதுக்கு அருமையா வசனம் ஒண்ணு ஏசையா 33:14 நமக்கு சொல்லப்படும். ஏசையா 33:14.
சியோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள், மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக நம்ம தவித்திருப்பவன் யார்? நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்ம தாமரிப்பவன் யார் என்கிறார்கள்.
நித்திய ஜுவாலைக்கு முன்பாக அங்க தாபிக்கிறவன் யார்? அதாவது நியாய தீர்ப்பு வருது. நியாய தீர்ப்புல வந்து அப்ப தேவனுடைய ஜனங்கள் அங்க உண்மையுள்ளவங்களா இருந்தானா? அப்ப நிச்சயமாக அவங்க தேவனோட வாசம் செய்வாங்க, தாபரிப்பாங்க அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். அப்ப அது மாதிரி அந்த நித்திய ஜுவாலைக்கு முன்பாக அங்க நியாய தீர்ப்புல அங்க நில்லாத ஜனங்கள் அங்க வந்து அவங்க அந்த அந்த அக்னி என்ன ஆகுது? பச்சிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்ட்டு அங்க அங்க பார்க்க. அதனால இந்த இந்த ஒரு சூழ்நிலையில இருந்தா இசைக்கலுக்கு அங்க பேசுறாரு. அதைத்தான் அங்கங்க அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அந்த மேகம் அதோட கூட அந்த புசல் காற்று இது கூட இதோடு கலந்த அக்னி அதை சுற்றிலும் பிரகாசம் இருந்துச்சு. அப்ப அந்த அக்னிக்குள்ளாருந்து விளங்கின சொகுசாவின் நிறமும் அப்படின்ட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அது வந்து இங்க
பார்த்தேன், வடக்கிலிருந்து புயல் காற்று விரைந்து வந்தது. மின்னல் அடிக்கும் பெருமேகத்தையும் அதனை சுற்றி சுடர் வீசும் தீப்பிழம்பையும் தீப்பிழம்பினுள் மின்னும் வெண்கலம் போன்ற ஒன்றையும் கண்டேன்.
வெண்கலம் போன்ற ஒன்றையும் கண்டேன். அப்ப அது வந்து வெண்கலம் நம்ம சொல்லணும். நம்ம வந்து பூர்ண மனித மனித சுபாவம் அதுக்கு அங்க பரிபூர்ண பூர்ணமான ஒரு விஷயம் அங்க நடக்கிறத சொல்லப்படுது. அப்போ பொதுவா இந்த இந்த ஒரு இசைக்கியல் 1 அதிகாரத்துல நம்ம ஒரே வரல சொல்லணும்னா தேவனுடைய மகிமை அப்படின்ட்டு அந்த விஷன் என்னன்னா தரிசனம் என்னன்னா தேவனுடைய மகிமை வெளிப்படுறதுதான் அந்த தரிசனமாக இருக்கு. அந்த ஒரு நிலைமையில அந்த தேவனுடைய மகிமை அங்க வெளிப்படுது. அது வெளிப்படும் போது அது எப்பவுமே அது ரெண்டு விஷயங்களை கொண்டு வரும். ஏன்னா அந்த ஆதாமுக்குள்ளார இருந்து என்னாச்சு? நன்மை தீமை அவனுக்குள்ளார ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால ஆதாமுடைய பிள்ளைகளுக்கு இனிமேல் என்ன நடந்தாலும் என்னது? ரெண்டுமே வெளிப்படும். அப்ப தேவன்கிட்ட ஒன்னு வெளி வந்துச்சுன்னா அது ஒன்னு நன்மை இருக்கும், ஒண்ணு தீமை இருக்கும். அதுதான் அங்க அவங்க சொல்ற தேவனுடைய மகிமை வெளிப்படுது. அது நியாயத்திற்பா வெளிப்படுது. நல்லவங்களுக்கு அது நன்மையா முடியும், தீயவர்களுக்கு அது அழிவுக்குள்ளத கொண்டு போகும் அப்படிங்கறத அங்க நம்ம பார்க்கறது. தேவன் தேவன் எப்படி இருக்காரு, பச்சிக்கிற அக்னியா இருக்காரு. யாருக்கு முறையில்லாத இருதயம் இல்லாதவங்களுக்கு பச்சிக்கிற அக்னியாக இருக்காரு. முறையுள்ள இருதயம் வச்சிருந்தா அந்த அக்னி என்ன அது அக்னியை அவங்களுக்குள்ளதான் அவங்க வாசனை செய்வாங்க. அது ரொம்ப ஆசீர்வாதமான இருக்கு. அப்ப அந்த ஒரு நிலைமையில நியாய தீர்ப்பு கொடுக்கிறவராக உத்தரவு சூழ்நிலையிலிருந்து புயல் காற்றின் மத்தியிலிருந்து எசேக்கியோட தேவன் அங்க அங்க பேசுகிறார் அப்படின்ட்டு அங்க பாக்குறோம். அதனால அந்த அந்த பிதாவாகிய தேவனுடைய அந்த பிரசன்னம் அந்த மேகத்துக்குள்ளாக இருக்குது. மறைக்கப்பட்டதாக அது மறைக்கப்பட்டிருக்கு, அதே சமயத்தில் வல்லமையோட வெளிப்படுகிறது அப்படிங்கிறது பாக்குறோம். அப்ப அந்த மேகம் என்னாது எசேக்கியலை நோக்கி அப்படியே நெருங்கி வருது. அந்த தரிசனம் பார்த்துருக்காரு. அப்ப படிப்படி படிப்பே அந்த இசைக்கலை நோக்கி நெருங்கி வருகிறது அப்படிங்கறது சொல்லப்பட்ட. அப்ப நெருங்கி வருகிறது அவங்க சொல்லும் போது படிப்படியா படிப்படியா என்ன ஆகுது, அது க்ளோஸ் ஆயிட்டே இருக்கு. நான் வந்து க்ளோஸ் ஆயிட்டு வரது சொல்ற நேரத்துல அது வந்து பர்டிகுலர் டைம்ல அது என்ன ஆகுது, முழுமையாக அது நிறைவேறி முடியக்கூடிய ஒரு ஒரு நிலைமையும் கூட அங்க நம்ம பார்க்கணும். அப்போ அந்த ஒரு நெருப்பு அது எப்படின்னா நம்ம ஒரு இந்த மோசே அந்த காட்சி பார்த்தாருல முச்செடியில பார்க்கும்போது அந்த முச்செடியில அந்த நெருப்பு யாரும் வைக்கல, அது தானா நெருப்பு உண்டாயிருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு நெருப்பு தான் இங்க அந்த இசைக்கியல் பார்த்த அந்த தரிசனத்திலையும் அங்க நெருப்பு மேகத்தோட நேச்சுரலா தண்ணில் தானே இருக்கின்ற நெருப்பு அதான் அந்த நெருப்பு அங்க இருந்தது. அது வந்து அதாவது அது என்ன சொல்லனா மகா பரிசுத்தமான ஒரு விஷயமா இருக்கு. அதே சமயத்துல அந்த ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியாக அந்த நெருப்பு அங்க இருந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம தேவனை குறித்து கூட நமக்கு தெரியும் 1 தீமோத்தேயு 6:16 சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அவர் வந்து அவங்க வெளிச்சமா இருக்காரு, ஒளியா இருக்காரு. இப்ப மனுஷர் யாருமே அவரை காண முடியாது, நெருங்க முடியாது. அவத்தான் அங்க நம்ம பார்க்க. ஆனா மகிமேடைந்த சபை அப்ப நிச்சயமாக, ஏன்னா அவங்க எப்படி இருக்காங்க, இந்த 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 நெருப்போடையே அவங்க என்ன செய்யறாங்க, தாபரிக்கிறாங்க, வாசம் செய்யறாங்க. அந்த அக்னியோட வாசம் செய்யறதுனால அப்ப அங்கேயும் மகிமை அடைஞ்சு அந்த அக்னியோட அங்க பரிசுத்தில அங்க வாசம் செய்வாங்க அப்படிங்கறது அது நம்ம. அதனால அந்த மகிமை அடைந்த சபை மட்டும்தான் இங்க இந்த உலகத்துல நெருங்கி வாழ முடியும். அங்கேயும் அங்க அவரோட அந்த மகிமைக்குள்ளார பிரவேசிக்க முடியும் அப்படிங்கறத இதுல இருந்து நமக்கு. அதனால இந்த ஒரு தேவனுடைய மகிமை இந்த 1 அதிகாரத்துல நமக்கு அங்க சொல்லப்படுகிறதாக அங்க நம்ம பார்க்கணும். அப்ப இன்னும் கூட பர்டிகுலரா அங்க அவங்க சொல்லும் போது அப்போ அந்த அந்த தேவனுடைய வழி எதுல இருக்கு அப்படின்னா அந்த சுழல் காட்டிலும் அந்த புசல் காட்டிலும் தான் அவருடைய வழியே இருக்குது அப்படிங்கிறது நாகும் 1:3-7 சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். நாகும் 1:3-7
கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர், அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது.
அவருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது.
மேகங்கள் அவருடைய பாதத்தூளாய் இருக்கிறது. 7 கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளினை அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆனாலும் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வசங்காரம் பண்ணுவார். இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும்.
அப்ப அங்க அவங்க பாக்குறாரு, அவரு வெளிச்சமா இருக்காரு, ஆனா அவருடைய சத்துருக்களை அறிந்து இருள் பின்தொடரும். அதாவது இன்னொரு வார்த்தையில சொல்லுவாங்க, எசேக்கியல்ல சொல்லப்பட்டிருக்கும் போது ஏசாயா 28:2-3 கூட இந்த இன்னும் ஒரு வெளிச்சம் நம்ம பார்ப்போம்.
இதோ திராணியும் வல்லமையும் உள்ள ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் கல்மழை போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெருபள்ளம் போலவும் வந்து கையினாலே அதை தரையிலே தள்ளிவிடுவான். எப்ராயினுடைய வெறியரின் பெருமையான கிரீடம் காலால் விதித்து போடப்படும்.
அப்போ அந்த குடி எப்ராயினுடைய அந்த குடிவெறியினுடைய அந்த மணிமுடி வந்து கால்களால் மிதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படும். இது வந்து சபை ஜனங்களுக்கு பொருந்தக்கூடிய விஷயமா இருக்கு. அப்போ அந்த தேவன் பர்டிகுலரா சொல்லும் போது அங்க சபையை வழிநடத்துகின்ற அங்க மூப்பர்களுக்கு அங்க சொல்லப்பட்ட விஷயம் இது. தேவன் மணிமுடி வச்சிருக்காரு அவங்க எல்லாத்துக்கும் அந்த கிரீடம் கொடுத்திருக்காரு. அப்ப அந்த கிரீடத்தை அவங்க பயன்படுத்திட்டு அவங்க என்ன செய்யணும், ஊழிக்காரர்களா இருக்கணும். அப்ப அந்த ஊழிக்காரர்கள் விஷயத்த அவங்க செய்யாம அங்க சகோதரர்களை வந்து தங்களுடைய சுயநலத்தின்படி அங்க செய்யும் பொழுது அவருடைய மணிமுடியை தான் அந்த கிரீடத்தை காலில் போட்டு மிதிக்கிறேன் அப்படின்னாங்க. அங்க சொல்றத நம்ம அங்க பார்க்கலாம். அதான் குடிவெறியினுடைய மாண்புமிகு மணிமுடி கால்களால் மிதிக்கப்படும் அப்படின்ட்டு அங்க சொல்லப்படுறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு வசனம் கூட இந்த மகா உத்தரவு காலத்துல என்ன விஷயம் நடக்குங்கிறது அந்த ரெண்டு பேரு மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம்.
அப்போ அங்க நாங்க பாத்தீங்கன்னா அங்க வானங்கள் தற்போதைய வானங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது அந்த கிறிஸ்தவ மண்டலத்தினுடைய ஆவிக்குரிய அதிகாரங்கள் அது வந்து அங்க அகற்றப்படுது. அதே மாதிரி பூமியும் அழிக்கப்படும் அப்படின்னா பூமிங்கிறது அந்த சபை அரசாங்கத்தோடு இருந்த வல்லமை நம்ம அங்க பாக்கணும். அந்த போப்பு மார்க்கம் இதுவரைக்கும் இது கொண்டு வச்சு வச்சிருந்தாங்க அந்த அரசாங்கத்தோட கூட்டு சேர்ந்திருந்தாங்க. அப்ப எப்போ அந்த இரண்டாம் பிரசன்ன காலத்துல நீங்க பார்க்கும்போது அது முற்றிலுமாக அது அழிக்கப்பட்டதாக நம்ம அங்க பார்க்கணும். இன்னும் கூட ஒரு சில இன்னும் கூட அந்த ஒரு சில நெருக்கம் வந்தாலும் கூட பின்னாடி ஒரு மகிமுக்கு வந்தாலும் திரும்பவும் அது வந்து அது அழிக்கப்படும் சர்வ சங்காரம் பண்ணப்படும் அப்படிங்கறத அதனால அந்த ஒரு அந்த தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பு வெளிப்படுது. அந்த வெளிப்பட்ட அந்த தீமைகளை அந்த அக்னியினால சுட்டெடுத்த பிற்பாடு அந்த புதிய முறைமைகள் அங்க ஸ்தாபிக்கப்பட்டதான் இந்த வசனங்கள்ல நம்ம அங்க அங்க பாக்குறோம். அப்ப அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு தீமைகளை சுட்டெடுத்த பிற்பாடு புதிய முறைமைகள் ஏற்படுத்தப்படுது. அதான் இல்லாம அந்த மகாவுத்திர காலத்துல நடக்கிற விஷயங்களா தான் இருக்கு. அப்ப அதுக்கு பின்னாடி அந்த புதிய முறைமைகள் ஏற்படுத்தப்பட்ட பிற்பாடு நம்ம பாக்குற செப்பனியா மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல செப்பனியா 3:9
அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாறப்படுவேன்.
அந்த சுத்தமான பாஷையை அவருக்கு ஏற்படுத்துறாரு. சுத்தமான பாஷை சத்தியத்தின் பாஷையாக அப்ப சத்தியத்தின் பாஷையில பாஷையை பூமி முழுவதும் அங்க ஏற்படுத்துறாரு. அப்போ அப்போதான் அவருடைய நாமம் வந்து அங்க மகிமை அடையும் என்கிறது அங்க நம்ம பாக்குறோம். அடுத்தது 5 வசனம் நம்ம போலாம்.
அதன் நடுவில் இருந்து 4 ஜீவன்கள் தோன்றின, அவைகளின் சாயல் மனுஷ சாயலா இருந்தது.
அது நம்ம பார்த்தா எது நடுவில் இருந்து அப்படின்னா அந்த நம்ம வடக்கே இருந்து புசல் காற்று வந்துச்சு, புசல் காற்றோட மேகம் மேகத்தோட அக்னி இருந்துச்சு. அது நடுவில் இருந்துதான் இப்ப என்ன அது 4 ஜீவன்கள் தோன்றின அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அந்த 5-8 வசனங்கள் நீங்க பார்த்தோம்னா அந்த 4 ஜீவன்கள் எப்படிப்பட்டது அப்படின்ட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அது அந்த 8 வசனங்கள் வரைக்கும் படிக்கலாம்.
அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் நன்னான்கு முகங்களும் ஒவ்வொன்றுக்கும் நன்னான்கு செட்டைகளும் இருந்தன.
அதாவது நாம ஒவ்வொன்னா பாக்கலாம். அதாவது அதன் நடுவில் இருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அப்ப அந்த 4 ஜீவன்கள் அது வந்து சாயல் எப்படின்னு மனுஷ சாயலாக இருந்தது. அப்புறம் அது நடுவில் இருந்த அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்கள் இருந்துச்சு. 4 ஜீவன் வந்து ஒவ்வொன்றுக்கும் 4 பேஸ் இருந்துச்சு. அதாவது 4 ஜீவன்கள் தான். அப்ப ஜீவன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு கழுத்து தலையெல்லாம் ஒண்ணுதான் அவனுதான். அப்புறம் 4 ஜீவன்களுக்கு 4 தான் இருக்கும், 4 கழுத்து 4 தலைதான் இருக்கும். ஆனா ஒவ்வொரு ஜீவனுக்கும் 4 முகம் இருந்துச்சு அப்ப 4 ஜீவனுக்கு 4 16 முகங்கள் இருந்துச்சு. அதனால பாயிண்ட் புரிஞ்சுக்கலாம். 4 ஜீவன் வெளிப்பட்டுச்சு. அப்ப அந்த 4 ஜீவன்கள் இருந்து 4 ஜீவன்கள் 4 ஜீவன்கள் இருந்து ஒவ்வொன்றுக்கும் 4 முகம் இருந்துச்சு. 4 முகம் அப்போ 4x4 16 முகங்கள் அங்க இருந்துச்சு. அப்ப நம்ம இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிக்சர் அந்த நம்ம பாக்குறோம். அது அந்த பின்னாடி நம்ம பார்க்கும்போது இன்னும் நமக்கு தெரியும் 4 முகங்கள் பெரிய பிரம்மாண்டமான உருவம். இது வந்து சுருக்கமா ஸ்ரிங்க் பண்ணி போட்டிருக்கு. இது என்ன எல்லாரும் பாருங்க, 4 ஜீவன்களை சுருக்கி அங்க அந்த பிக்சர்ல இருக்கு. அந்த 4 ஜீவன்கள் அப்படிங்கிற அந்த வசனம் அப்படியே படிச்சிருங்க.
அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் நன்னான்கு முகங்களும் ஒவ்வொன்றுக்கும் நன்னான்கு செட்டிகளும் இருந்தன. அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாய் இருந்தன. அவைகளுடைய உள்ளங்கால்கள் கன்றுக்குட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பாய் இருந்தன. அவைகள் துலக்கப்பட்ட வெண்கலத்தின் வர்ணமாய் மின்னிக்கொண்டிருந்தன. அவைகளுடைய செட்டைகளின் கீழ் அவைகளின் 4 பக்கங்களிலும் மனுஷ கைகள் இருந்தன. அந்த 4 அதினதின் முகங்களும் அதினதின் செட்டைகளும் உண்டாயிருந்தன.
அப்ப இது வந்து அந்த ஒரு 4 வசனங்கள்ல நிறைய விஷயங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இது நம்ம திருப்பி 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 படிச்சாதான் இது புரியும். நம்ம உடனே கேட்டா வந்து திருமதன் நம்ம வீட்டுல போய் திருமதன் பார்க்கும்போது அது புரிய விஷயமா இருக்கு. அப்ப என்னன்னா நான்கு ஜீவன்கள் வெளிப்பட்டுச்சு. அப்ப நான்கு ஜீவன்கள், அப்ப நான்கு ஜீவனுக்கு ஒவ்வொன்றுக்கும் நாலு நாலு முகம் இருந்துச்சு. அப்ப அந்த நாலு நாலு முகம், அப்புறம் அதனுடைய செட்டைகள் நீங்க பாத்தீங்கன்னா நாலு நாலு செட்டைகள் இருந்துச்சா, ஒவ்வொன்றுக்கும் நாலு நாலு செட்டைகள். அப்போ பதினாறு முகம் இருந்துச்சு, பதினாறு செட்டைகள் அங்க இருந்தது அப்படிங்கறது கூட நாங்கள் பாக்கிறோம். அப்போ அந்த நான்கு ஜீவன்கள் பொதுவா நம்ம சொல்லும்போது அது மனுஷன் முகத்துக்கு ஒப்பாக, மனுஷனுக்கு ஒப்பாக அது இருந்தது. அப்ப மனுஷனுடைய அந்த ஒரு சரீரம், சரீரம் பார்த்தா மனுஷனுடைய சரீரம் போல இருந்துச்சு. ஆனா அந்த பாதம் நீங்க பாத்தீங்கன்னா அது கன்று குட்டியினுடைய அந்த கால்களை போல அது இருந்தது என்று பாக்கிறோம். பர்டிகுலரா நம்ம ஆறாம் வசனத்தை படிக்கலாம்.
அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் நான்கு முகங்களும் ஒவ்வொன்றுக்கும் நான்கு செட்டைகளும் இருந்தன.
அத நான் ஒவ்வொன்றுக்கும் நான்கு முகங்களும் நான்கு செட்டைகளும் இருந்துச்சு அப்படின்ட்டு. அப்ப செட்டை, செட்டைனா இறக்கைகள் அது தெரியுமில்ல, செட்டைங்கிறது இறக்கைகள் அப்படின்ட்டு பாக்கும். அதனால அந்த மேகத்தோட அங்க அங்க பாக்குறாரு, அந்த மேகம் அந்த புயல் காற்றோட அந்த நான்கு முகங்கள் வெளிப்பட்டது எஸ்ஐக்கியல் தரிசனமாக அங்க பாக்குறாரு. அப்போ ஒவ்வொரு ஜீவனுக்கும் நாலு முகங்கள் இருந்துச்சு அப்படின்னு பாக்க. அப்போ அதுக்கு வந்து அந்த ஒவ்வொன்றுக்கும் அந்த செட்டைகள், இரண்டு ரெண்டு செட்டைகள் இருந்தது. அப்ப ரெண்டு செட்டைகள் எதுக்காக குறிக்கிறது, பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் குறிக்கக்கூடியதாக அங்க அந்த செட்டைகள் அங்க இருக்கிறதாக நாம் பாக்கிறோம். அப்போ அந்த இது இதோட கம்பாரிசன் நாம் வெளிப்படுத்தல நம்ம பாக்கலாம். வெளிப்படுத்தல் நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனம். முதலாம் ஜீவன் வந்து சிங்கத்துக்கு ஒப்பாகவும்,
இரண்டாம் ஜீவன் காளை ஒப்பாகவும், மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் கொண்ட முகம் உள்ளதாகவும், நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன.
அப்ப அங்க அவங்க சொல்லுகிறார், இப்ப நாலு ஜீவன் வெளிப்பட்டுச்சு. ஒரு ஜீவன் மனுஷன், மனுஷன் இன்னொன்னு ஜீவன் வந்து சிங்கம், இன்னொன்னு காளை, இன்னொன்னு கழுகு அப்படின்ட்டு நான்கு ஜீவனை சொல்லிருக்கு. ஆனா இந்த நாலு ஜீவனுக்கும் ஒவ்வொன்றுக்கும் நாலு நாலு முகங்கள் இருந்தன. அப்ப அதையும் கூட நம்ம அடுத்த பிக்சர்ல பாக்கலாம் அது எப்படி இருந்தது அப்படிங்கறத இங்க நம்ம பார்க்கலாம். அதாவது நாலு நாலு ஜீவன்கள், அப்ப நாலு ஜீவன்கள்ல வந்து இங்க மனுஷ முகம் ஒன்னு இருக்கு, சிங்கம் கழுகு எருது. அதே மாதிரி இங்க சிங்கம், மனுஷ முகம், அங்க காளை, கழுகு அப்படின்ட்டு அங்க அங்க நாலு சேர்த்து அங்க போட்டிருக்கு. அது நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த உருவம். அப்போ இந்த ஒவ்வொரு அங்க ஜீவனுக்கும் நீங்க பாத்தோம்னா அதாவது இப்ப உங்க நான்கு செட்டைகள் இருந்துச்சு, அதுல இருந்து ரெண்டு ரெண்டா இருந்துச்சு, ரெண்டு மேல ரெண்டு கீழே இருந்துச்சு. அப்போ ரெண்டு இருந்தது வந்து அந்த சரீரத்தை மூடி இருந்துச்சு. அப்ப ரெண்டு செட்டைகளால சரீரத்தை மூடி இருந்துச்சு, இன்னொரு இன்னொரு ரெண்டு செட்டைகள்னால தங்களுடைய அந்த சிங்காசனத்தை அங்க மூடி இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த இறக்கைகள், இறக்கைகள் வந்து அது வந்து அதனால நகரம் முடியும், பறக்க முடியும், அதுதான் இந்த இறக்கைகள் அப்படின்ட்டு பாக்குறோம். அப்போ அந்த அந்த நான்கு சிருஷ்டிகள் பொதுவாக நம்ம பார்க்கும்போது அது நான்கு தெய்வீக குணலட்சணங்களுக்கு அடையாளமாக அது இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்ப தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து இந்த பிரபஞ்சத்தை ஆள்வதற்காக நான்கு குணலட்சணங்கள் வெளிப்படுது சரிங்களா. அப்போ நான்கு குணலட்சணங்கள் எதற்கு அடையாளமா இருக்கு, மனுஷன் முகம், சிங்கம், காளை, கழுகு அப்படிங்கிற நான்கு குணலட்சணங்கள் தேவனுடைய நான்கு வல்லமைகளாக இந்த பூமியை ஆள்வதற்கு அங்க தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து அது வெளிப்படுகிறதாக பார்க்க. பூமி மட்டுமல்ல அந்த சராசத்தையே ஆள்வதற்கு தேவனுடைய அந்த நான்கு குணலட்சணங்களும் அங்க வெளிப்படுது. அதைத்தான் இந்த நான்கு ஜீவன்கள் அங்கு குறிக்கக்கூடியதாக இருக்கு. அதுல கூட நீங்க பர்டிகுலரா நீங்க பாத்தீங்கன்னா அந்த மூன்று காரியங்கள் வந்து வெளிப்படையா தெரியுது. ஆனா ஞானம் வந்து நான்கு ஜீவன்களுக்குள்ளாரையும் வந்து ஞானம் வந்து உள்ளுக்குள்ள மறந்துருக்கு, ஞானம் உள்ளுக்குள்ள மறந்துருக்கு தெரியாது. ஆனா அந்த வல்லமை மற்றும் வல்லமை, அன்பு, அப்புறம் நீதி, மூணு வெளிப்படையா தெரியும். எந்த தேவனுடைய எந்த காரியத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மூன்று விஷயம் வெளிப்படையா தெரியும். ஆனா ஞானம் மட்டும் உள்ளுக்குள்ளார மறைஞ்சிருக்கும். அதுதான் அந்த அந்த சட்டைகள்ல அந்த பார்த்த காட்சிகள்ல நமக்கு அங்க அங்க காண்பிக்குது. ஆனா எல்லாமே எல்லாத்தையுமே மறைமுகமா ஞானம் இருந்து வழிநடத்தி கொண்டு போகிறதுதான் அந்த அந்த காட்சியில அங்க நம்ம பார்க்கணும். அப்போ இந்த நான்கு முகங்கள் அப்ப இப்ப என்ன சொல்லனா, அந்த அந்த அண்ட சராசரத்திற்கும் அதிகாரியாக பிதாவாகிய தேவன் அங்க இருக்கிறார். அப்போ அந்த குணலட்சணங்கள், அந்த தேவனுடைய நான்கு குணலட்சணங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அவர் சொல்கின்ற அந்த ஒரு வேலையை நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு அது தயாராக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஆறாம் வசனத்துல அங்க நம்ம அங்க பார்த்தோம். நான்கு ஜீவன்களுக்கு நாலு நாள் நாலு நாள் முகம் இருந்துச்சு, அதுக்கு நாலு நாலு செட்டைகள் இருந்தது அப்படிங்கறது அது ஏழாம் வசனத்துக்கு நம்ம போலாம்.
அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களா இருந்தன, அவைகளுடைய உள்ளங்கால்கள் கன்றுக்குட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பாய் இருந்தன, அவைகள் துலக்கப்பட்ட வெண்கலத்தின் வர்ணமாய் மின்னிக் கொண்டிருந்தன.
அப்ப அவருடைய கால்கள் நிமிர்ந்த கால்களா இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லப்படும். அப்ப நிமிர்ந்த கால்களா நேரா இருந்துச்சு, அப்ப நிமிர்ந்திருந்து அப்படின்னு சொல்லும்போது அங்க தேவனுடைய நோக்கம் அது வந்து அந்த நான்கு குணலட்சங்கள் வெளிப்படுது. அது எப்படி போகுதுன்னா, அவருடைய அந்த நோக்கத்தை விட்டு விலகாமல் அங்க நிமிர்ந்து அங்க உறுதியாக அது நேரான பாதையில அது உறுதியாக அது செயல்படக்கூடியதாக இருக்கிறது தான். அதனுடைய பாதங்கள் வந்து நிமிர்ந்த நிமிர்ந்து நிற்கிறதுக்கு அது அடையாளமாக சொல்லப்படுது. அப்புறம் அவைகளுடைய உள்ளங்கால்கள் கன்றுக்குட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பாக இருந்தது அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. அந்த கன்றுக்குட்டியின் உள்ளங்கால்கள் அப்படின்னா அந்த கன்றுக்குட்டியின் உள்ள அந்த 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 கால்கள் என்ன சொல்லுவோம், குழம்புன்னு சொல்றோம், விரிக்குழம்புன்னு சொல்றோம். அப்ப விரிக்குழம்பு அப்படின்னாவே அது ரெண்டா டிவைடா இருக்கு, ரெண்டா டிவைடா இருக்கு. அப்ப அது எதுக்கு அடையாளமாக்குன்னா, அந்த தேவனுடைய சத்திய வசனங்களை பகுத்து பார்க்கறதுக்கு அடையாளமாக அது அந்த விரிக்குழம்பு எப்படி விரிஞ்சிருக்குதோ அது மாதிரி தேவனுடைய சத்தியங்களை பகுத்து பார்க்கணும், பகுத்து பார்க்கறதுக்கு அடையாளமாக அது இருக்கிறதாக இங்க பார்க்கணும். அப்போ அந்த நான்கு குணலட்சணங்கள் வெளிப்படும் போது அது இப்ப எல்லாமே சேர்ந்து சத்திய வசனத்துக்குள்ளதான் எல்லாமே அங்க தேவனுடைய குணாதிசயம் வெளியில எங்கேயும் பார்க்க முடியாது, பைபிள் தான் பார்க்க முடியும், அது சத்திய வசனத்துல தான் நம்ம பார்க்க முடியும். அந்த சத்திய வசனங்கள்ல நம்ம அந்த குணலட்சணங்கள் மறைஞ்சிருக்கு, நம்ம எப்படி பார்க்கணும், அதைய பகுத்து பார்க்கணும். அதுதான் அந்த அந்த கன்றுக்குட்டியினுடைய கால்களை போல அது இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த கால்கள் துளக்கப்பட்ட வெண்கலத்தின் வர்ணமாய் மின்னிக் கொண்டிருந்தன. அப்பதான் நம்ம வெண்கலம் நம்ம பார்த்தோம், அது வந்து எப்பவுமே அது பூர்ணமாக பூர்ண சுபாவம், அது அன்பின் கிரியை. நம்ம பூர்ண மனுஷன் அப்படின்னு சொல்லும்போது அது அன்பின் கிரியை, அந்த அன்பின் கிரியை அங்க வெளிப்படுத்துறதாக அது இருக்கு. அந்த நான்கு கேரக்டர்லயும் எது பிரதானமா நிக்குது, சிங்கம் காளை கழுகு விட மனிதன் மனிதன் முகம்தான் அங்க அன்பு, அன்பு தான் அங்க மேலோங்கி இருக்கு அப்படிங்கிறத தேவனுடைய தேவி திட்டம் நமக்கு தெரியும். அப்ப அந்த திட்டத்துல வந்து அன்பு தான் மேலோங்கி இருக்கு. அப்ப விழுந்து போன மனிதன் வந்து அவன் வந்து அப்படியே விடாம, அப்ப அந்த அந்த விழுந்து போன மனுஷனை நேசிக்கிறதுக்காக தான் அந்த தேவி திட்டத்தையே அவர் கொடுத்தார். அந்த திட்டத்தினுடைய மையமாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனே இங்க பூமிக்கு அனுப்பிச்சு அந்த ஒரு இழிவான மரணத்தை அடையிறது கூட அவரு தேவன் அங்க இவ்வளவாக உலகத்தில் அன்பு கொண்டார் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது கூட வெளிப்படுத்தல, இதுக்கு இது ஒரு கம்பாரிசன் இருக்கு. அந்த பாதங்களை குறித்து சொல்லும் போது வெளிப்படுத்தல் ஒன்னாம் அதிகாரம் 15 வசனம்,
அவருடைய பாதங்கள் விலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது, அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல் இருந்தது.
அதே கம்பாரிசன் அங்கே அந்த ரொம்ப ஆச்சரியமான விஷயம், தேவன் வந்து எப்படி அந்த அவருடைய அனந்தனான ஞானத்துல முன்கூட்டியே அங்க அங்க வச்சிருக்காங்க இசைகள் காமிச்சிருக்காரு. அதே தரிசனம் இங்க எத்தனையோ வருஷங்கள் கழிச்சு யோவானுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அப்ப எக்ஸாக்டா அங்க பொருந்தக்கூடிய விஷயமாக அது இருக்கு. இந்த இந்த ஏழாம் வசனத்தை விஷயம் தான் எட்டாவது வசனத்துக்குள்ள போலாம்.
அவைகளுடைய செட்டைகளின் கீழ் அவைகளின் நாலு பக்கங்களிலும் மனுஷ கைகள் இருந்தன, அந்த நாளுக்கும் அதினதின் முகங்களும் அதினதின் செட்டைகளும் உண்டாயிருந்தன.
அப்போ அந்த செட்டைகள் கீழே நான் அந்த நாலு செட்டைகள் இருந்துச்சு, அந்த செட்டைகளின் கீழே என்னன்னு சமா ஒவ்வொரு அந்த சிருஷ்டிப்புக்கும் அந்த ஒவ்வொரு ஜீவனுக்கும் நாலு கைகள் இருந்தன. அப்ப நாலு கைகள் இருந்துச்சு. அப்ப அப்ப அப்படின்னு பார்க்கும்போது அப்ப நாலு நாளுக்கு 16 கைகள் அங்க இருந்தது அப்படின்ட்டு அங்க பாக்குறோம். அப்போ அந்த கைகள் எதை குறிக்கிறது என்று அங்க பார்க்கும்போது, அப்ப தேவனுடைய தேவன் அந்த மனுஷ ஊழியர்களை தன்னுடைய பிரதிநிதியாக அங்க ஏற்படுத்துறாரு. பர்டிகுலரா இரண்டாம் வருகையில நம்ம பார்க்கும்போது அவருடைய சரீர அங்கங்களை தான் அங்க பிரதிநிதிகளாக அங்க ஏற்படுத்துறாரு. அப்போ தம்முடைய தேவிய திட்டத்தை அங்க அவர்களுக்குள்ள கொடுத்து அவர்களுக்கு தன்னுடைய செய்திகளை அங்க அங்க வெளிப்படுத்தும்படி அவர்களுக்கு அங்க அதிகாரம் கொடுக்கிறார். இன்னும் பர்டிகுலர் அங்க அங்க சொல்லும்போது நம்ம நம்ம மூத்த சகோதரர் ரசல் வந்து அந்த ஸ்டடிஸ் இன் த ஸ்கிரிப்சர்ஸ் அந்த வேத வேதாகம விளக்க உரைகள் அங்க எழுதும் போது அதுல ஒரு வசனத்தை ஒரு வார்த்தையை அங்க குறிப்பிடுவார், எ ஹெல்பிங் ஹேண்ட் ஃபார் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டு அந்த வார்த்தை அந்த புக்குக்கு சொல்லுவார். பைபிள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது ஒரு உதவும் ஒரு கரமாக அது இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவார். அப்ப நமக்கு வந்து அந்த சத்தியங்களை புரிஞ்சு கொள்றதுக்கு அது உதவும் கரமாக அவருடைய அந்த அந்த வேதாகம விளக்க உரைகள் இருந்தது. அப்ப அதையே அதை நம்ம படித்து இப்ப நம்ம நினைச்சோம் நம்ம தேவனுடைய தெய்வ திட்டங்களை அவருடைய குணலட்சணங்களுக்கு உள்ளாரம் அடைஞ்சிருக்கிற அந்த திட்டங்கள் அந்த ரட்சிப்பின் திட்டங்களை வந்து நம்ம எல்லாருக்குமே எடுத்து சொல்றோம், அதை நம்ம பிரயோஜனப்படுத்துறோம் அப்படிங்கறத அங்க பாக்கிறோம். அது கூட பழைய ஏற்பாட்டிலும் கூட நமக்கு தேவன் அந்த மோசேக்கு அங்க தன்னை வெளிப்படுத்தும் போது கோள்களை கொண்டு அந்த அடையாளங்கள் அங்க கொடுக்கிறார். கரங்களை வந்து உடுப்புல வைக்கும்போது அது வந்து என்ன துஷ்டரோகம் போல திரும்பவும் அது குணமடையுது. அப்ப அந்த கைகளினுடைய கரத்தினுடைய நிலைமை அங்க மாற்றம் அடையுது அப்படிங்கறது. அது என்னன்னா அப்போ அது என்ன குறிக்குதுன்னா தேவன் இந்த பூமி இப்போ அந்த அபூர்ண மனுஷரை கொண்டு தன்னுடைய பரிபூர்ணமான தேவி திட்டத்தை நிறைவேற்றதான் அந்த கையை வந்து உள்ளுக்குள்ள வைக்கும்போது வெளியில எடுக்கும்போது அது அது புஷ்டம் ஆகுது, மறுபடியும் உள்ளுக்குள்ள வைக்கும்போது அது பூர்ணமாகறத அதுக்கு குறிக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ அந்த நாமும் அந்த அபூர்ண மனுஷர்களாக நம்ம தேவனுடைய தேவி திட்டத்தை வாங்கிட்டோம். அப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பரிபூர்ண விஷயங்கள் நமக்குள்ளார தேவன் நம்ம அந்த பூர்ணப்படுத்தக்கூடியதாக இருக்கார். அதனால எந்த அளவுக்கு இந்த உண்மையை நம்ம காண்பிக்க வேண்டியவங்களாக அங்க இருக்கிறோம். அப்ப நம்ம அவருடைய கரத்தினுடைய அவருடைய கிரியைகளாக நம்ம உண்மையாக நம்ம இருக்க வேண்டியது நமக்கு முன்பாக தேவன் எதிர்பார்க்கிற விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த 8 வசனத்துல நம்ம பார்க்கலாம். 9 வசனம் படிங்க போயிடலாம்.
அவைகள் ஒவ்வொன்றின் செட்டிகளும் மற்றதின் செட்டிகளோடு சேர்ந்திருந்தன. அவைகள் செல்லுகையில் திரும்பாமல் ஒவ்வொன்றும் தன்தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றன.
அப்போ ஒவ்வொரு செட்டைகளும் ஜோடி ஜோடியாக இணைந்து சென்றதாக பார்க்கலாம். அதாவது செட்டைகள் மற்றதின் செட்டைகளோட சேர்ந்திருந்துச்சு. அப்போ அது நான்கு நான்கு ஒன்னுக்கு ஒண்ணு ஒட்டியிருக்கு. அப்போ இந்த ரெண்டு செட்டைகள் பக்கத்துல இருக்கிற ரெண்டு செட்டைகளோட ஒட்டியிருந்தது அப்படின்னு எல்லாமே ஜோடி ஜோடியா அப்படி சேர்ந்திருந்தது அப்படின்னா இணக்கமா இருக்கு. அந்த நான்கு கேரக்டர் நான்கு குணாதிசயங்கள் எப்படி இருக்கு ஒண்ணுக்கு ஒன்னு ஒன்று சேர்ந்திருக்கு, தனித்தனியா பிரிஞ்சு பிரிஞ்சு இல்ல. அந்த ஞானம் அன்பு வல்லமை நீதி நான்கும் எப்படி இருக்குன்னா ஜோடி ஜோடியாக இணைஞ்சு ஒரே இணக்கமா ஒத்திசைவாக அது இணைந்து செல்லுகிறதாக பாக்குறோம். அப்ப அதுதான் செட்டைகளோட சேர்ந்திருந்துச்சு. அவைகள் செல்லுகையில் திரும்பாமல் ஒவ்வொன்றும் தனித்தன் திசைக்கு நேர்முகமாக சென்றன அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது என்னன்னா தேவனுடைய செய்கிற எல்லா விஷயமே அந்த ஒரு சீரான தன்மையில பேலன்ஸ்டா அது போகக்கூடியதாக அது இருக்கு. அப்போ திரும்பாமல் நேரா சென்றது அப்படின்னா அவனுடைய அந்த நோக்கம் தேவன் எதுக்காக அனுப்புறாரோ அந்த நான்கு குணாதிசயங்களும் சேர்ந்து அந்த நோக்கத்தை விட்டு விலகாமல் அங்க செய்து முடிக்கிறத அங்க சொல்லுங்க. இன்னும் பர்டிகுலரா சொல்லும் போது தேவனுடைய வசனம் தானே எல்லாமே. அப்ப தேவனுடைய வசனத்திலிருந்தான் அந்த அந்த கேரக்டர் வெளிப்படுது, நான்கு குணங்களும் வெளிப்படுது. அப்ப தேவனுடைய வசனம் என்ன ஆகுதுன்னா அது போய் தான் செய்ய போற விஷயங்களே அது கரெக்டா செஞ்சு முடிச்சுதான் அது நோக்கத்தை நிறைவேற்றாம அது திரும்பி வராது. அது வசனம் நாம் படிக்கலாம் ஏசாயா 55:11.
அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வைக்கும்.
அப்போ விரும்புகிறதை செய்து அவர் என்னத்துல அனுப்புறாரோ அது அவங்க செய்து முடிச்சதான் அது திரும்பி வரும் அப்படிங்கறத பாக்குறோம். அதனால தேவனுடைய நோக்கம் நோக்கத்தை அந்த நான்கு குணாதிசயங்களும் நிறைவேற்றுகிறது அப்படிங்கறத அந்த அங்க பார்க்காமல் அது வந்து அந்த விலகாமல் அது செய்து முடிக்கிறத அங்க பார்க்கறோம். அதனால தேவனை குறித்து சொல்லும் போது அவர் வந்து மாறாதவர், அவருடைய தீர்மானம் வந்து நிலைச்சு நிற்கும் அப்படிங்கறத நம்ம ரெண்டு வசனங்கள் படிக்கலாம். யாக்கோபு 1:17.
நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை.
அவர் மாறுதலும் இல்ல வேற்றுமையின் நிழலும் கூட அவர்கிட்ட இல்லை அப்படிங்கறது பாக்குறோம். அதே மாதிரி மல்கியா 3:6 தேவனை பற்றி சொல்றது. மல்கியா 3:6.
நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் என்னுடையவர்.
நான் மாறாதவர் அப்படிங்கிற அந்த விஷயம் சொல்றாரு. அவருடைய நோக்கத்தை அந்த 4 கேரக்டர் வந்து அங்க நிறைவேற்றி முடிக்கிறது. அது எல்லாமே இந்த வசனத்துக்குள்ளார அடங்கியது. சத்திய வசனத்துக்குள்ளதான் எல்லாமே அடங்கியிருக்கு. அப்ப சத்திய வசனங்கள் நம்ம அங்க கை கொள்ளும் போது அப்ப நேச்சரலா 4 குணங்களும் நமக்குள்ளார என்னாது உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. நம்ம ஏரியாம அங்க உற்பத்தி ஆகிட்டே இருக்குது. அது நேச்சரலா அந்த சாயலை நோக்கி நம்ம கொண்டு செல்லுது. அதுதான் பூர்ணமாக நமக்குள்ளார அந்த கிரியைகள் நமக்குள்ளார நடந்துருக்கு. நம்ம ஏரியாம இந்த விஷயம் நமக்குள்ளார நடந்துட்டு இருக்கிறது அப்படிங்கறத மறைமுகமாக இதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதுல வந்து என்ன மறைஞ்சிருக்கு, எல்லாருமே ஞானம், என்னுடைய ஞானம் மறைஞ்சிருக்கு. அதாவது நம்ம மற்ற விஷயங்கள் வெளிப்படையா என்ன தெரியும், வல்லமை தெரியும், நீதி தெரியும், அன்பும் கூட தெரியும், ஆனா ஞானம் மட்டும் தெரியாம அங்க மறைஞ்சிருக்கு அப்படிங்கறது பார்க்கலாம். அதனால அப்ப தேவன் வந்து தேவனுடைய கட்டுப்பாட்டுல தான் எல்லாருமே இருக்கும். அப்போ நம்ம பர்டிகுலரா நம்ம வந்து இந்த அழைக்கப்பட்ட பிள்ளைகள் நம்ம எப்ப அர்ப்பணிச்சோமோ அவருடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளார நம்ம இருக்கிறோம். சப்போஸ் அவர் வந்து ஒரு சில வேலைகளில் கோவப்பட்டாலும் கூட அந்த கோபத்திலும் நீதி விளங்கும் அப்படிங்கிறது பார்க்கணும். 10 நம்ம போலாம்.
அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும், இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுகு முகமுமாய் இருந்தது.
அதுதான் நாங்க பார்த்தோம். அந்த ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளாரையும் 4 முகங்கள் இருந்துச்சு. அதே மாதிரி 4 ஜீவனுக்குள்ளார அங்க 16 முகங்கள் இருந்துச்சு. ஒன்று மாறி மாறி ஒவ்வொன்றுலயும் 4 அங்க இருந்துச்சு. அதாவது அன்பு, நீதி, வல்லமை, ஞானம் அப்படிங்கிறது அந்த 4 ஜீவனுக்குள்ளாரையுமே அங்க இருந்தது அப்படிங்கறதான் அந்த வசனத்துல நம்ம பாக்குறோம். பர்டிகுலரா அதை நம்ம பார்த்தோம். இது வந்து திரும்ப கொடுத்தலின் காலங்கள்ல இந்த இசைக்கியல் நாகம் நடக்கிற விஷயமா இருக்குன்னு பார்த்தோம். அது இன்னொரு வகையில் சொல்லும்போது 1000 ஆண்டு ஆட்சியில நடக்கிற விஷயம். இந்த 1000 ஆண்டு ஆட்சியில தேவனுடைய குணாதிசயங்கள் எப்படி நிறைவேறுகிறது அப்படிங்கறதுதான் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதுல அன்பு எதுக்கு அடையாளமா இருக்கு, மனுஷ முகத்துக்கு அடையாளமாக இருக்கு. இந்த அன்பு எப்படி அந்த 1000 ஆண்டு ஆட்சியில தேவன் அங்க வெளிப்படுது அப்படின்னு பார்க்கும்போது மனுஷனுக்கு அந்த மாம்ச இருதயம் இரக்கமும் பரிவும் உள்ளதா இருக்கு. பூர்ண மனுஷன் மனுஷ சுபாவத்தை அன்பின் சுபாவம் அப்படின்னா அவனுடைய இருதயம் அந்த இரக்கம் நிறைந்ததாக பரிவு உள்ளதாக அது இருக்கு. அப்ப அந்த இரக்கமும் பரிவும் அங்க 1000 ஆண்டு ஆட்சியில வெளிப்படும். தேவனுடைய தெய்வீக திட்டத்துக்குள்ளார அந்த வசனத்தின் மூலமாக அது நிறைவேறும் அப்படிங்கறத அன்பு குறிக்குது. அப்ப அதே மாதிரி வல்லமை 1000 ஆண்டு ஆட்சியில எப்படி வெளிப்படும் அப்படின்னு பார்த்தா அந்த வல்லமை எதுக்கு அடையாளமா இருக்கு, திங்கம் வல்லமைக்கு அடையாளமா இருக்கு. அப்புறம் காலை வந்து நீதிக்கு அடையாளமாக, அதே மாதிரி ஞானத்துக்கு அடையாளமாக கழுகு இருக்கு. அப்ப கழுகு அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய கூர்மையான பார்வை, தோட்டிலிருந்தே அந்த இறையை பற்றுகின்ற ஒரு தன்மை, இதெல்லாமே இருக்கு. அப்ப அது மாதிரி அந்த கழுகுக்கு உள்ள அந்த கண்கள் போல ஞானம் இருந்து நம்ம அந்த கிறிஸ்துவர்களுடைய நம்ம அழைக்கப்பட்டவங்க மற்றும் அந்த 1000 ஆண்டு ஆட்சியில இருக்கிற ஜனங்கள் எல்லாத்துக்குமே அந்த தேவனுடைய சத்தியத்தின் மேல அந்த ஒரு பசி தாகம் ஏற்பட்டு ஆவிக்குரிய விஷயங்களை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை தான் அங்க ஞானம் அடையாளமாக இருக்கு. ஆனா இந்த 4 விஷயத்திலயுமே அந்த அன்பு தான் மேலோங்கி இருக்கு, மனுஷ முகம்தான் மேலோங்கி இருப்பதாக பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு என்ன அடையாளம்னா அதாவது தேவன் அன்பாக இருக்கிறார். இந்த தேவன் அங்க அன்பா இருக்கிறதுனால அங்க ப்ரையாரிட்டி வந்து மனுஷனுக்கு தான் அங்க தரப்படுது. சிங்கத்துக்கோ காளைக்கோ கழுகுக்கோ இல்லாம ப்ரையாரிட்டி வந்து மனுஷனுக்கு தான் கொடுக்கப்படுகிறது. அப்ப ஏன்னா தேவனுடைய முழு தெய்வீக திட்டத்தினுடைய நோக்கமே அன்பாக இருக்கிறதாக பார்க்கணும். அதனால அந்த ஆதாம் பிள்ளைக்கு அந்த தண்டனை தீர்ப்புக்கு உள்ளார இருக்கிற எல்லாத்துக்குமே தேவையானது வந்து அழிவில்லை, மாறாக தேவனுடைய இரக்கம் தான் தேவையாக இருக்கு. அதாவது இரக்கம் வந்து அன்பனுடைய உண்மையான மற்றொரு சொல் அது இரக்கமாக இருக்கு. அதான் இந்த 4 கேரக்டர் வந்து இப்பொழுது 1000 ஆண்டு ஆட்சியில் துவங்கியாச்சு. இப்ப நமக்கு நம்முடைய இதுல 4 குணாதிசயங்கள் நம்ம ஒவ்வொருத்துக்குள்ளார செயல்பட்டு கொண்டிருக்குது. அது படிப்படியா உலகத்துக்கு சென்று அவங்களும் அந்த ரசிப்புள்ளார போறதுக்கு இது காரணமாக இந்த 4 கேரக்டர் இருக்கு அப்படிங்கறத 10 நம்ம பார்ப்போம். 11 வசனம் போலாம்.
அவைகளுடைய முகங்கள் இப்படி இருக்க அவைகளுடைய செட்டிகள் மேலே பிரிந்திருந்தன. ஒவ்வொன்றுக்கும் உள்ள 2 செட்டிகள் ஒன்றோடொன்று சேர்ந்திருந்தன. மற்ற 2 செட்டிகள் அவைகளுடைய உடல்களை மூடின.
அது நம்ம பார்த்தோம், ரெண்டு சட்டைகள் மேலே பிரிஞ்சிருந்துச்சு. நம்ம வந்து அந்த இதுல பார்த்தோம், அது மேல மேல பிரிஞ்சிருந்துச்சு, ரெண்டு சட்டைகள் வந்து கீழே மூடி இருக்கு. அந்த பாடியில இருக்கு, அந்த ஷோல்டர்ல இருந்து கீழே வரைக்கும் ரெண்டு சட்டைகள் மூடி இருக்கு, ரெண்டு சட்டைகள் மட்டும் மேல விரிந்திருந்தது அப்படிங்கறத அங்க பாக்குறோம். அப்போ அந்த விரிந்திருந்தது என்னன்னா, அந்த சிங்காசனத்துக்கு ஆதாரமாக, அந்த மேல விரிந்திருந்தது ஆதாரமாக அது விரிந்திருந்தது, மற்ற ரெண்டு சட்டைகள் ஒன்று சேர்ந்திருந்தது அப்படிங்கும் போது, அப்ப தேவன் செய்கிற எல்லாமே ஒரு பேலன்ஸ்டா இருக்கும், ஒரு சீரான தன்மையுடையதா இருக்குங்கிறது ரெண்டு மூடி இருக்கிறதுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அது என்ன பாயிண்ட் அப்படின்னா, வேத வசனத்துல தான் அந்த கேரக்டர் வெளிப்படுது. அப்ப இதெல்லாமே எப்படி இருக்குன்னா, ஒரு சீராக செயல்படக்கூடியதா இருக்கு, சீராக தேவன் விஷயத்துல சீராக செயல்படுது. அப்ப எப்படி செயல்படுது நமக்குள்ள, எப்படி அந்த வேத வசனங்கள் நமக்குள்ள எப்படி செயல்படுது, அது பரிசுத்தாவி அதுலேருந்து நமக்கு கிடைக்கும். அப்போ வேதத்துக்கு சத்திய வார்த்தைகள் நம்ம கேட்கிறோம், சத்திய வார்த்தைகள் இருந்து நமக்கு என்னது பரிசுத்தாவி நமக்கு கிடைக்குது. இந்த பரிசுத்தாவி தான் அது வந்து நமக்கு, அந்த பரிசுத்தாவி அப்படிங்கறது என்ன சொல்ல, அது அது அறிவுரை சொல்ல, அறிவுரை ஆலோசனைகள், ஆலோசனை அறிவுரைகள் எல்லாமே இதெல்லாம். அதே மாதிரி தேவன் தெய்வீக திட்டம், குணாதிசயம் எல்லாமே இந்த பரிசுத்தாவிக்குள்ளர அடங்கியிருக்கு. இப்போ அந்த இந்த பரிசுத்தாவிக்குள்ளர அடங்கியிருக்கு, இது வந்து சத்திய வசனங்கள் மூலமாக வெளிப்படுது. அப்ப இன்னொரு சொல்லணும், தேவனுடைய சத்தங்கள் மூலமாக, தேவனுடைய குரல் மூலமாக அது வெளிப்படுது அப்படிங்கறத 12 வசனத்துல நம்ம படிக்கலாம்.
அவைகள் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றது. ஆவி போக வேண்டும் என்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின, போகையில் அவர்கள் திரும்பி பார்க்கவில்லை.
அதாவது ஆவி போக வேண்டும் என்கிற எவ்விடத்துக்கும் அந்த சட்டைகள் போச்சு அப்படின்னா, அந்த தேவனுடைய வசனங்கள் ஆவி, அந்த தேவனுடைய தெய்வீக திட்டங்கள், குணாதிசயம் நோக்கம் எல்லாத்தையுமே நிறைவேற்றி முடிக்கக்கூடியதாக அந்த ஆவி இருந்துச்சு அப்படின்ட்டு பாக்கு. அது எல்லா பக்கமே அது போச்சு அப்படின்னா, தேவனுடைய சத்தியங்கள் அங்க வெளிப்படும் போது அதுக்குள்ளார மறைஞ்சிருக்கிறது பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்தாவின் மூலமாக தேவனுடைய அந்த திட்டம், குணாதிசயம், நோக்கம் எல்லாமே அதுக்குள்ளார மறைந்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த பரிசுத்தாவி நமக்குள்ளார இப்போ அந்த கிரியை செய்து கொண்டே இருக்குது. அது என்ன ஆகுதுன்னா, நமக்குள்ளார அந்த தூண்டுது, நமக்குள்ளார நன்மை குறைபாடுகள் இருந்தாலும் கூட அதை வெளிப்படுத்துது. எல்லாமே அந்த பரிசுத்தாவி நமக்குள்ளார இருந்து அது கிரியை செய்யக்கூடியதாக இருக்கு. அது அந்த வசனங்கள் நம்ம பார்க்கறோம், அது எச்சரிப்புக்கு தரப்பட்டிருக்கு, புத்திமதி சொல்றதுக்கு இருக்கு, அப்புறம் ஆலோசனை சொல்றதுக்கு இருக்கு, கருத்து போதனை கொடுக்குது. எல்லாமே அந்த வசனங்கள் நமக்குள்ளார சத்திய பரிசுத்த ஆவியாக கொடுத்து அது எல்லாமே நமக்கு நமக்குள்ளார செயல்பட்டு கொண்டிருக்கிறதாக நம்ம பார்க்கணும். 13 வசனம் போல,
அஜீவன்களுடைய சாயல் எப்படி இருந்தது என்றால், அவைகள் எரிகிற அக்கினி தழலின் தோற்றமும் தீ வர்த்திகளின் தோற்றமுமாயிருந்தது. அந்த அக்கினி ஜீவன்களுக்குள்ளே உலாவி பிரகாசமாயிருந்தது, அக்கினியில் இருந்து மின்னல் புறப்பட்டது.
அப்ப இந்த ஜீவன்கள், அந்த ஜீவனுடைய சாயல் இப்ப சொல்றாரு, இப்ப 4 கேரக்டர்ல சொல்லியாச்சு. இப்ப அந்த 4 ஜீவன்கள் ஒன்னு இருந்தது, அந்த அந்த ஜீவன்களுடைய சாயல், பொதுவான சாயல் சொல்றாரு. இப்ப 4 ஜீவனுக்கு அந்த சாயல் எப்படி இருந்துச்சாமா, அது எரிகிற அக்னி தழல் தழல் போல அந்த சாயல், அந்த தோற்றம் அது இருந்தது அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. அப்பதான் நம்ம பார்த்தோம், இதெல்லாமே அங்க சத்திய வசனங்கள் மூலமாக வெளிப்படுற விஷயம் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். அப்ப சத்திய வசனம் நமக்கு வசனத்துல என்ன சொல்லப்படும்னா, சங்கீதம் 119:105 என்னுடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக அது இருக்குது அப்படிங்கறதான், அது எரிக்கிற அக்னி தழல் போல இருந்துச்சு அப்படின்னு. அது இன்னொரு விதத்துல பார்க்கும்போது அந்த வசனம் எனக்குள்ள அந்த இப்ப இறைமையா சொல்றாரு, அந்த வசனம் இன்னும் எலும்புகள்ல அடைப்பட்டு எரிகிற அக்னி போல அது இருந்தது அப்படின்ட்டு இறைமையா 29 சொல்லப்படுறது கூட அது நம்ம பாக்குறோம். அப்ப இன்னொரு 3 விஷயம் பார்க்கும்போது, அது தேவனுடைய குணாதிசயமாக அது சாயல் அப்படிங்கும் போது குணாதிசயம். அப்ப கிறிஸ்துவின் சாயல் அடையணும் அப்படின்னா என்னது, கிறிஸ்துவின் குணத்தை அடையதான் சாயல் அப்படிங்கறத அந்த 13 வசனத்துல சொல்லப்பட்ட விஷயமா இருக்கு. அது ஜீவனுக்குள்ளார என்ன இருக்கு, அது அந்த ஜீவனுடைய சாயல் எப்படி இருந்துச்சுன்னா, அது எரிகிற அக்னி தலவனுடைய சாயலாக அது இருந்தது அப்படிங்கிறப்ப, தேவனுடைய அந்த சத்தியம் தான் அது அப்படி இருக்குது அப்படிங்கறத நம்ம பாக்கிறோம். அப்போ அத இன்னொரு வார்த்தைகள் பார்க்கும்போது, அது பரிசுத்தாவி, பரிசுத்தாவி அது விளக்கா, அது ஒரு எரிகிற அக்னியாக நமக்குள்ளார இருக்குது. அப்ப பரிசுத்தாவி எரிய அக்னியா இருந்து நம்ம என்ன செய்து புடமெடுக்கிறது, புடமெடுக்கக்கூடியதாக நமக்குள்ளார இருக்குது. புடமிட்டு நம்ம நமக்கு அந்த வைராக்கியத்தை பரிசுத்தாவி நமக்கு கொடுக்குது. அது நமக்கு போதனை கற்றுக் கொடுத்து நமக்கு நம்மை சோதிச்சு அப்போ அந்த தேவனுடைய அந்த கேரக்டரை நம்ம புரிந்து கொள்ள செய்து அதை அடையும்படி நம்மை அந்த பரிசுத்தாவி வழிநடத்தக்கூடியதாக பார்க்கலாம். அதுதான் அந்த ஜீவனுடைய சாயல் எப்படின்னு அந்த அந்த அக்னியா இருக்கு. அது நம்ம அந்த பெந்தகோஸ்தல் நாள்ல அதை பார்க்கறோம். அது அந்த பரிசுத்தாவி எப்படி வந்து அந்த அக்னி தள்ளனாக அது இறங்கினதாக அது நம்ம மின்னல்களின் தோற்றம் போல அது மின்னல்களின் தோற்றம் போல அது ஓடி திரிந்தது அப்படின்ட்டு பாக்குறோம். அதனால அவர் வந்து அந்த தேவனுடைய அந்த ஆளுகையை தான் சொல்லுது. அப்ப அவர் வந்து அவருடைய கண்களுக்கு மறைவான விஷயம் எதுவுமே இல்லை. அவர் அங்க அங்க பரலோகத்தில் இருந்தாலும் கூட முழு பிரபஞ்சத்தையும் அவரு ஆண்டு கொண்டிருக்கிறாரு. அவருடைய கண்களுக்கு எதுவுமே மறைவாள், எல்லாத்தையும் பாக்குறாரு, எல்லாத்தையும் அவரு முன்னறிகிறாரு அப்படிங்கிறது தான் அது அந்த அந்த வசனத்துல 14 வசனத்துல மின்னலை போல அது ஓடி திருந்துச்சு அப்படின்னா எப்படி அந்த மின்னல் வந்து பிரகாசி அது வர்றதும் தெரியாது, அது ஸ்டார்ட் தெரியாது, முடியதும் தெரியாது. அப்படி அந்த அந்த ஒரு அது மாதிரிதான் தேவனுடைய அந்த ஒரு பராமரிக்கிற தன்மை இருக்கிறதாக அது நம்ம பார்க்கணும். அடுத்து 15 வசனத்துக்கு போயிடலாம்.
நான் அந்த ஜீவன்களை பார்த்து கொண்டிருக்கையில் இதோ பூமியில் ஜீவன்கள் அண்டையிலே நாலு முகங்களை உடைய ஒரு சக்கரத்தை கண்டேன்.
அப்ப இங்க இந்த இப்ப வந்து அந்த நான்கு அந்த சிருஷ்டிப்புள் அந்த ஜீவன்களை பற்றி பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டு இருக்கும் போது அது பக்கத்துல என்ன தோன்றது, பெரிய சக்கரம் அங்க தோன்றதாக நம்ம பகிர்ந்து நீங்க பாக்கிற அந்த ஒரு பெரிய சக்கரம் அது தோன்ற இருந்துச்சாமா. அதுலயும் கூட அந்த அந்த சக்கரத்துக்குள்ளாரியே அங்க அதனுடைய சென்டர் பாயிண்ட்ல வந்து நம்ம அது அங்க சொல்ல என்ன அந்த சென்டர்ல அந்த சக்கரத்துல இருக்கிற சென்டர் வந்து அது கிரைஸ்ட் அந்த கிராஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்கு. அப்ப கிறிஸ்துவும் அவருடைய பலியும் தான் அது மையமாக அது நமக்கு தெரியும். தேவன் தெய்வீக திட்டத்தின் மையம் அவருடைய ஈடுபலி, கிறிஸ்துவனுடைய ஈடுபலி அப்படிங்கறத அது நம்ம பாக்குறோம். அப்ப அந்த சக்கரம் வந்து அந்த நான்கு ஜீவனுக்கு பக்கத்துல நின்னுச்சாமா. அப்ப இது அந்த அந்த நான்கு ஜீவன்களுடைய தோற்றத்தை விட 2 மடங்கு அதிகமாக இருந்தாங்க சக்கரம். இதே ஒரு பிரம்மாண்டமான சைஸ்ல அவர் பாக்குறாரு. அந்த அந்த பிரம்மாண்ட சைஸ் விட 2 மடங்கு இந்த சக்கரம் இருந்துச்சான். அப்ப இது வந்து அது அது எப்படி இருந்ததுன்னா அது பின்னாடி வசனங்களை நம்ம இன்னும் பாக்குறோம். அப்ப இந்த ஜீவன்கள் போகும்போது அதுவும் கூட போகுமா, இது நிக்கும் போது அதுவும் நிக்கும் அப்படின்னா இது என்னது, இதெல்லாமே தேவனுடைய அந்த குணாதிசயங்கள் அதோட கூட அந்த கர்த்தருடைய அந்த ஈடுபலி எல்லாமே என்னது, எல்லாமே ஒன்றிணைந்து செல்கிறது அப்படிங்கறதுதான் இந்த விஷயம் குறிக்கிறதாக இருக்குது. அப்போ அது வந்து அது சக்கரம் பெருசா அங்க போயிட்டு பூமியை தொடருது. கீழே வந்து அந்த 15 வசனத்துல என்னது படிக்கலாம்.
நான் அந்த ஜீவன்களை பார்த்து கொண்டிருக்கையில் இதோ பூமியில் ஜீவன்கள் அண்டையிலே நாலு முகங்களை உடைய ஒரு சக்கரத்தை கண்டேன்.
நாலு முகங்கள் அதுக்கு இருந்தா, நாலு முகங்களுடைய சக்கரத்தை அது பூமியில நான் பார்த்தேன். அப்போ அது எப்படின்னா அது மேல எழும்புது, திரும்பவும் வந்து பூமியில வந்து நிக்குது. அப்போ அப்படியாக அது அந்த சக்கரம் அந்த ஜீவனோட இதுவும் சேர்ந்து மேல போகுது கீழே விடுது அப்படின்ட்டு அங்க அங்க பார்க்கும்போது அது பூமியை தொடருது. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பூமி தேவனுடைய பாதப்படியாக அங்க இருக்குது. பாதப்படி அப்படின்னு சொல்லும் போது அது பூமியில தேவன் மனுக்குளத்திற்குன்னு வச்சுக்கிற தெய்வீக திட்டத்தை அது குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி இது வந்து மேலையும் போகுது, மேல இருந்து கீழே வருது அப்படின்னு அங்க சொல்லும் போது இது வந்து பரத்திலிருந்து பரத்துக்கும் பூமிக்கும் இடையில உள்ள உறவு அப்படிங்கறத அது பார்க்கறது. இது ஒரு இது ஒரு ட்ரெமெண்டஸ் விஷன். அது வந்து அந்த எசைக்கியல் அங்க பார்த்ததாக நம்ம பாக்குறோம். அப்ப இந்த விஷயம் வந்து இப்ப யாரு அங்க பாக்குற அப்படின்னா சபை ஜனங்கள் தான் அந்த விஷனை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த விஷன் என்ன இருப்போம், அந்த விஷன்ன்றது தெய்வீக திட்டம். ஒரே வார்த்தை சொல்லும்போது தெய்வீக திட்டம், அந்த தெய்வீக திட்டத்துக்கு மறந்துக்கிற தேவனுடைய மகிமை, கிறிஸ்தனுடைய பலி எல்லாமே சேர்ந்து இருக்கு. அப்ப இசைக்கியல் அங்க பார்த்தாரு. அப்ப இசைக்கியல் யாருக்கு அடையாளமா இருக்காங்க, அங்க கிறிஸ்து மற்றும் சபைக்கு அடையாளமாக இருக்காங்க. அப்ப நம்ம இந்த ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதமான அந்த தேவனுடைய தேவி திட்டத்தை நம்ம நம்ம பார்த்துட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் தேவன் கொடுத்து 16 வசனத்துல படிக்கலாம்.
சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிக பச்சை வர்ணமாய் இருந்தது. அவைகள் நாளுக்கும் ஒரே வித சாயல் இருந்தது. அவைகளின் ரூபமும் அவைகளின் வேலையும் சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்குமா போல் இருந்தது.
அப்ப இந்த சக்கரங்களினுடைய ரூபம் அப்படின்னா தோற்றம், அதனுடைய ஸ்ட்ரக்சர், அந்த அப்பியரன்ஸ், அப்பியரன்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் சக்கரங்களின் ரூபமும் வேலையும் சொல்லியிருக்கு. அப்ப இந்த சக்கரம் சக்கரனுடைய அந்த தோற்றமும் அமைப்பும் எப்படி இருந்தாமா அந்த ஒரு படிகை பச்சை மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. அப்ப அதுல நம்ம இங்கிலீஷ்ல பாத்தோம்னா என்ஐவில டொபாஸ் அப்படின்ட்டு இருக்கு, TOPAZ டொபாஸ் அப்படின்ட்டு. அது வந்து மரகத கல்னு சொல்லலாம், இல்ல புஷ்பராகம் சொல்லலாம். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல வந்து கிறிஸ்டலைட் அப்படின்ட்டு இருக்கு, கிறிஸ்டலைட் அப்படின்ட்டு. அது அந்த படிக பச்சை. அப்ப அந்த சக்கரத்தினுடைய தோற்றமும் அமைப்பும் எப்படி இருந்தாமா ஒரு மரகத கல் மாதிரி, மரகத கல்னே வச்சுக்கலாம். அப்ப மரகத கல் தோற்றமாக இருந்ததாமா. அப்ப அதே மாதிரி அந்த சக்கரங்கள் 4 சக்கரங்கள் இருந்துச்சுன்னு பார்த்தோம். அப்ப அந்த வந்து ஒரு சக்கரத்துக்குள்ளார ஒரு சக்கரம் இருந்தாங்க. எப்படி அந்த ஜீவன் 4 ஜீவன்கள் ஒரு ஜீவனுக்கு உள்ளார ஒரு ஜீவன் அப்படி இருந்துச்சு இல்லைங்களா. அப்ப அதே மாதிரி ஒன்னொன்னு ஒட்டி மாதிரி இருந்துச்சு. அப்ப அதே மாதிரி தான் இந்த சக்கரம் அப்படின்னா ஒரு சக்கரத்துக்குள்ளார ஒன்று சக்கரம், பெரிய சக்கரத்துக்குள்ள சின்ன சக்கரம், அதுக்குள்ள சின்ன சக்கரம், அது மாதிரி 4 சக்கரங்கள் இருந்துச்சாம். அப்ப 4 சக்கரங்களும் அது தனித்தனியா சுத்தம், தனித்தனியா சுத்துற மாதிரி அது இருந்தாம். சக்கர பெரிய சக்கரத்துக்குள்ளார சின்ன சக்கரம் ஒரு உள்ளார்ந்த அமைப்பாக அந்த வேலைப்பாடு இருந்துச்சு. எப்படி ஒரு சைக்கிள்ல நீங்க பாத்தீங்கன்னா ரிம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ரிம் சைக்கிள் டயருக்குள்ளார ரிம் இருக்கும், ரிம்முக்குள்ளார அந்த ஸ்போக்ஸ் இருக்கும், அந்த கம்பிகள் அந்த சென்டர்ல இருந்து ஒரு கம்பிகள் அப்படியே போயிடும். அப்ப அந்த மாதிரி ஒரு உள்ளார்ந்த அமைப்பாக இந்த சக்கரங்கள் 4 சக்கரங்கள் உள்ளுக்குள்ள ஒன்னொன்னு இருந்தாங்க. அப்போ அந்த வந்து இந்த சக்கரங்களுக்கு ஒரே விதமான சாயல் இருந்துச்சு அப்படின்னு. அந்த சக்கரங்கள் அந்த சாயல் இருந்தது. அப்ப சக்கரம் வந்து நகர்றது ஒரு சக்கரத்தினுடைய மூவ்மெண்ட்ஸ் எப்படின்னா அதனுடைய வளர்ச்சியை குறிக்குது. அது நம்ம பார்த்தோம் அந்த தேவனுடைய திட்டத்துல அந்த காலங்கள், காலங்களும் வேலைகளும் என்னாகுதுன்னா அது எப்படி சக்கரம் நகர்றதோ அது மாதிரி அந்த தேவனுடைய திட்டத்தில் அந்த காலம் வேலையும் வந்து வளர்ச்சி அடையத அது குறிக்கிறதாக இருக்கு. அப்போ அந்த வெளிப்புற பெரிய சக்கரம் 4 சக்கரம் இருக்குன்னு பார்த்தோம். அதுல வந்து வெளிப்புறத்தில் இருக்கிற பெரிய சக்கரம் எதை குறிக்குதுன்னா இப்ப யுகங்களை பற்றிய தெய்வீக ஏற்பாட்டில் டிவைன் பிளான் ஆஃப் ஏஜஸ்ல இந்த 3 பெரிய யுகங்கள், 1st உலகம், 2nd உலகம், 3rd உலகம், யுகங்கள் சொல்ல அல்ல உலகங்கள் சொல்ல அது நமக்கு தெரியும். அந்த 1st உலகங்கிறது வந்து ஆதாமுடைய சிருஷ்டிப்பிலிருந்து துவங்கி ஜலப்பிள்ளம் வரைக்கும் 1st உலகம், அதுதான் நம்ம அப்போது இருந்த உலகம் அப்படின்ட்டு சொல்றோம். அதே மாதிரி 2nd வந்து நாம் வாழ்கின்ற இப்போது தற்போது தீமையில் இருந்த உலகம், இது வந்து ஜலப்பட்டிலிருந்து துவங்கி ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்ட வரைக்கும் இருக்கு. அப்ப இனி வர இருக்கின்ற உலகம் 3rd உலகம், அது வந்து எப்படி இருக்குன்னா ராஜ்யம் ஸ்தாபனமானதுலேருந்து யுகாதிபம் வரைக்கும் கடைசி வரைக்கும். அதுதான் அந்த வெளிப்புறத்தில் இருக்கிற பெரிய சக்கரம் குறிக்கிறதாக இருக்கு. அப்ப வெளிப்புறத்தில் இருக்கிற பெரிய சக்கரம் அந்த 3 பெரிய உலகங்களுக்கு அடையாளமாக இது. அப்போ சரி மற்ற 3 உள்ளுக்குள்ள இருக்கிற சக்கரங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அப்ப இவங்களை பற்றிய அந்த பெரிய திட்டம் 3 பெரிய உலகங்கள் வெளியில் இருக்குன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற 3 சின்ன சக்கரம் வந்து சின்ன சின்ன யுகங்கள், அந்த யுகங்களுக்கு இடையே இருக்கிற சின்ன சின்ன யுகங்கள். நீங்க பாத்தீங்கன்னா அந்த 2nd உலகத்துல நம்ம பாக்கிறோம் முற்பிதாக்கள் யுகம், யூத யுகம், சுவிசேஷ யுகம் அப்படின்ட்டு 1000 ஆண்டாட்சி. அப்ப இதெல்லாமே அந்த உட்சக்கரத்துல வர்ற சின்ன சின்ன யுகங்கள் குறிக்கிறதாக அது இருக்கு. அப்ப சின்ன யுகம்னா அப்ப சக்கரம் என்னன்னா ஸ்பீடா சீக்கிரம் போயிட்டு வந்துடும். அந்த நகரும் போது அந்த சக்கரம் வந்து சின்ன சின்ன யுகமா இருந்தா அது சீக்கிரம் போயிட்டு தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு அது மாதிரி அதே மாதிரியான மூமெண்ட்ஸ் இருக்கிறதாக அங்க பாக்கலாம். அதுதான் அந்த 16 வசனத்துல அந்த சக்கரங்களுடைய தோற்றம் எப்படி இருந்துச்சு, அது 4 சக்கரமா இருந்துச்சு, சக்கரத்துக்குள் சக்கரம், அது வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்ததுன்னா அந்த அப்பியரன்ஸும் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்ததுன்னா ஒரு படுகை பச்சை மாதிரி, அதாவது மரகத கல் போல இருந்துச்சாமா, அது பச்சை கலர்ல இருக்கும். அது இன்னொரு புஷ்பரா கல் அப்படின்ட்டு இன்னொரு டிரான்ஸ்லேஷன் தான் போட்டிருக்கு. அப்போ அது வந்து அது ஒரே மாதிரி சாயல் இருந்துச்சு. அப்ப அது செய்ய அந்த செய்யற வேலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதான் அந்த காலங்களும் வேலைகளும் தேவைய திட்டத்துல காலங்களும் வேலைகளும் இருக்கிறத அது அந்த சக்கரங்கள் குறிக்கிறதாக இருக்கு. அப்ப சக்கரங்கள் நகரது அப்படின்னா அந்த காலங்கள் வேலைகள் வந்து தேவனுடைய திட்டத்துல நகர்றதாக வளர்ச்சி அடையதாக நம்ம பார்க்கணும். அது 17 நம்ம
அவைகள் ஓடுகையில் தங்கள் 4 பக்கங்களிலும் ஓடும், ஓடுகையில் அவைகள் திரும்புகிறது இல்லை.
அந்த சக்கரங்கள் ஓடும் போது அது 4 பக்கங்களிலும் ஓடும், ஓடுகையில் அவைகள் திரும்புகிறது இல்லை. அப்ப அது அதை நம்ம போன கிளாஸ்லயே பார்த்தோம். இதுல இந்த 4 அந்த தேர்வு விட டபுள் மடங்கு சைஸ் இருந்துச்சான் இந்த சக்கரம். எப்படின்னா அதே ஒரு பெரிய தேர்வே பெரிய அளவு சைஸ், அதை விட டபுள் மடங்கு இந்த சக்கரம் அவ்வளவு பெருசா அங்க இருந்தது அப்படின்ட்டு. அப்ப அவைகள் இப்ப இயங்கும் போது 4 பக்கங்களிலும் அது ஓடும். அப்ப அந்த கியூப் நம்ம பாக்குறோம் இல்லைங்க, அந்த கியூப் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படியும் திருப்பலாம், இந்த பக்கம் திருப்பலாம் இல்லைங்க, 4 பக்கமான திருப்பலாம். அந்த மாதிரியான இந்த சக்கரம் வந்து எப்படின்னா இப்படியும் சுத்தம், இப்படியும் இந்த பக்கம் சுத்தம், அது மாதிரி 4 பக்கம் அது சுத்தக்கூடிய அது பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷேப் அதுக்கு இருக்கு. அப்ப அந்த அந்த மாதிரி இயங்கும் போது எந்த பக்கமும் அது நாற்புறமும் செல்லக்கூடியதாக அது இருந்தது. அதாவது தேவனுடைய குணாதிசயங்கள் ஒரு பக்கம் இருக்கு இல்லைங்க, இந்த இது இந்த 4 ஜீவன்கள், இப்ப 4 ஜீவன்கள் புறப்படும் போது இந்த சக்கரமும் புறப்படும், அது நிற்கும் போது இதுவும் நிற்கும். அப்போ இப்ப ரெண்டுமே சேர்ந்து செயல்படுது அப்படிங்கறதுதான். அப்ப தேவன் தேவி திட்டம் நம்ம அங்க பாக்குறோம், அந்த சார்ட்ல நம்ம பாக்குறோம். அப்ப அது வந்து டைம் ஒரு காலங்கள் இல்லைங்களா, அப்ப அந்த ஒரு காலங்கள். ஆனா அந்த காலங்களுக்குள்ள என்ன இருக்குது, 4 தேவனுடைய குணலட்சணங்கள் இருக்குது. எல்லாமே அந்த குணலட்சணங்கள் இல்லாம எந்த தேவனுடைய திட்டமே இல்லை. ஒரு சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ்ல இருந்து அந்த 4 குணலட்சணங்கள் சேர்ந்தேதான், அதுதான் அங்க இந்த 4 ஜீவன்கள் அங்க எழும்பும் போது இந்த சக்கரம் எழுப்பு, அது நிற்கும் போது இந்த சக்கரம் அப்படின்ட்டு அங்க சொல்லப்பட்டு. அப்ப இது வந்து நேரான வழியில போகுது அப்படின்னா அதான் அந்த தேவனுடைய நோக்கத்திலிருந்து மாறாம அது செல்கிறதாக பார்க்கணும். அதான் அந்த 17 வசனம், அவைகள் இயங்குகளில் எப்பக்கமும் திரும்பாமல் 4 நாளாப்புறமும் அது செல்லக்கூடியதாக அது இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்படுது. அப்ப அதனுடைய பிரம்மாண்டமான சைஸ் அதெல்லாம் பார்க்கும்போது அது வந்து தரையில வந்து நிக்கணும்னா அந்த தரை தான் தலைமை அந்த சேதம் அடைஞ்சிருமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குமா. அப்ப தரைத்தளம் அப்படிங்கறது வந்து எதை குறிக்கும், தேவன் அந்தந்த பூமி பூமியில உள்ள ஜனங்களுக்கு எதா பாதிப்பாயிருமோ அப்படின்னு. ஆனா அந்த அளவுக்கு பெரிய பிரம்மாண்டமான சைஸ். ஆனா தேவன் தன்னுடைய ஞானத்துல அது வந்து எந்த சேதம் இல்லாம அதையே நடத்தி கொண்டு போறாரு. அப்போ ஒரு சில அந்த தேவனுடைய திட்டத்துல சீக்கிரம் வந்து ஒரு அதாவது அது இன்னொரு பாயிண்ட் சொல்றேன், ஒரு கேவி வந்து அங்க வெளியில போயிட்டு போன திசையில உடனே முடிச்சு தெரியும் வந்துடும். அப்ப அதாவது நானோ செகண்ட் அப்படின்ட்டு சொல்ற ஒரு நானோ செகண்ட்ல தெரியும் வந்துடும். இப்ப இந்த நானோ செகண்ட் அப்படின்னா அது அதாவது 100 கோடியில அதாவது ஒரு செகண்ட்ல 100 கோடியில ஒரு பாயிண்ட் ஆகும். அதாவது செகண்ட்ல ஒரு நொடியில அது 100 கோடியில ஒரு பங்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க, அவ்வளவு ஃபாஸ்டா அந்த கேள்வி வந்து போயிட்டு வந்துடும். அப்ப இதெல்லாமே நம்ம வந்து அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு விஷயம் இருக்கனால இது வந்து நம்மனால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட தேவனுடைய அந்த ஒரு ஞானம் அவருடைய வல்லமை அவ்வளவு பிரம்மாண்டமாக அந்த இருக்கு. காலங்களும் வேலைகளும் அந்த 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 கேள்வி சீக்கிரம் முடிச்சு வரணும். அந்த குறிப்பிட்ட சின்ன சின்ன வேலை இருக்கும் அந்த யுகத்துல அந்த செய்து முடிக்க வேண்டிய வேலை. அது அந்த வேலை இல்லாம அந்த அந்த கேருப்பு அந்த அந்த ஜீவனுள்ள அந்த சிருஷ்டிகள் அவ்வளவு ஃபாஸ்டா அது செஞ்சு முடிச்சிருக்கும். அப்ப அது செய்யும்போது என்ன அது சக்கரமே அவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு வரும். அந்த மாதிரி ஒரு நானோ செகண்ட்ல செய்து முடிக்கக்கூடிய வேலைகள்லாம் கூட தேவன் திட்டத்துல இருக்குது. ஆனா அப்படி இருந்தாலும் கூட பூமிக்கும் சேதம், அந்த பூமியில ஜனங்களுக்கோ எதுவுமே சேதம் ஏற்படுத்தல. அதே மாதிரி நோக்கம் வந்து எது எந்த விதத்துலயுமே அது மாறாம ரெண்டும் ஒத்து செயல்படுது. இந்த குணலட்சணங்களும் அந்த காலங்களும் ரெண்டுமே அது சேர்ந்து செயல்படுது அப்படிங்கிறது அந்த 17 வசனத்துல பார்க்கணும். அது 18 வசனம்,
அவைகளின் வட்டங்கள் பயங்கரப்படத்தக்க உயர்மமா இருந்தன, அந்த 4 வட்டங்களும் சுற்றிலும் கண்களால் நிறைந்திருந்தன.
அப்ப அந்த அவருடைய வட்டங்கள், வட்டம்னா வட்ட விளிம்புகள் அந்த கார்னர், அந்த வட்டங்கள் வந்து அந்த பயங்கரமான உருவமாக இருந்துச்சு. அப்ப அந்த வட்ட விளிம்பு அந்த நாலு வட்ட விளிம்புகள்ல சுற்றிலுமே அந்த கண்களால் நிறைந்திருந்துச்சு. அந்த அந்த பிக்சர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அங்கங்க வந்து டாட்டா டாட்டா அந்த கண்கள் சுற்றிலும் அந்த கண்களாக அந்த சக்கரங்கள்ல இருக்கும். அப்ப அந்த வட்ட விளிம்புகள் அப்ப அது எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது இப்ப ரெண்டு விஷயத்த அங்க சொல்றாரு. அந்த சக்கரத்தினுடைய வட்ட விளிம்புகள் பத்தி சொல்றாரு. அப்ப அந்த வட்ட விளிம்புகளுக்குள்ள என்ன இருக்கு, சுற்றிலும் கண்களால நிறைந்திருக்கு. ரெண்டு பாயிண்ட் அங்க அவங்க சொல்றாரு. அப்ப அந்த வட்ட விளிம்புகள் எதை குறிக்குது, அந்த சுற்றிலும் உள்ள கண்கள் எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது சுற்றுலாக அந்த மரகத கல்னாலதான் அது செய்யப்பட்டிருந்துச்சு அப்படின்ட்டு அங்க பாக்குறோம். அப்ப அந்த மரகத கல் அப்படிங்கிறது வந்து அது அந்த வட்ட விளிம்புகள் அது எதை குறிக்குன்னா அந்த ஞானத்தை குறிக்கதாக இருக்கு. அப்ப ஞானத்தை குறிக்கதா இருக்கு. அப்ப அதுல இருக்கிற அந்த கண்கள் எதுக்கு அடையாளமா இருக்குன்னா அதனுடைய இன்டெலிஜென்ஸ், அந்த புத்தி கூர்மை, புத்தி கூர்மைக்கு அடையாளமாக அந்த கண்கள் இருக்கு. அதாவது ஞானம் அதோடு கூட புத்தி கூர்மை அறிவு கூர்மை சொல்லலாம். அப்ப அந்த ஞானம் மற்றும் அந்த புத்தி கூர்மை ரெண்டும் சேர்ந்து அது இயங்குது. அப்ப தேவனுடைய தெய்வீக திட்டம் அவங்க எப்படிப்பட்டது அப்படிங்கறத இந்த ஞானம் மற்றும் புத்தி கூர்மை அது வெளிப்படுத்துறதாக அங்க பாக்குறோம். அதுதான் அந்த 18 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. 19-21 வசனங்கள் படிக்கலாம்.
அந்த ஜீவன்கள் செல்லும் போது அந்த சக்கரங்கள் அவைகள் அருகே ஓடின. அந்த ஜீவன்கள் பூமியிலிருந்து எழும்பும் போது சக்கரங்களும் எழும்பின.
அந்த மதம் மட்டும் பாத்துக்கலாம். அதான் அந்த ஜீவன்கள் செல்லும் போது, அந்த நான்கு ஜீவன்கள் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன் அந்த 14 வசனம் வரைக்கும் உள்ள அந்த நான்கு ஜீவன்கள், அந்த நான்கு ஜீவன்கள் செல்லும் போது இந்த சக்கரங்களும் வந்து அவைகள் அருகே ஓடின. அந்த போகும்போது பக்கத்திலேயே ஓடுது. அந்த ஜீவன்கள் பூமியிலிருந்து எழும்பும் போது சக்கரங்களும் எழும்பின அப்படின்றப்ப ரெண்டுமே சேர்ந்து செயல்படுது. அப்ப தேவனுடைய திட்டத்துல அவருடைய குணலட்சணங்களும் இந்த காலங்களும் வேலைகளும் தேவனுடைய அந்த டிவைன் பிளான் பிளான்ல இருக்கிற அந்த காலங்களும் வேலையும் எல்லாமே சேர்ந்து இயங்குது. இப்ப ரெண்டையும் தனித்தனியா பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது. அவருடைய கேரக்டர் இல்லாம அந்த டிவைன் பிளான் இல்ல, டிவைன் பிளான்ல இருக்கிற அந்த டைம்ஸ் அண்ட் சீசன்ஸ் இல்ல, எல்லாமே ஒன்று சேர்ந்து செயல்படுது அப்படிங்கறத அந்த 19 வருஷத்துல நம்ம பாக்குறோம். 20-21 வருஷம்
பாவி போக வேண்டும் என்று இருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. அவ்விடத்துக்கு அவைகளின் ஆவியும் போக வேண்டும் என்று இருந்தது. சக்கரங்களும் அவைகளின் அருகே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. அவைகள் செல்லும் போது இவைகளும் சென்றன. அவைகள் நிற்கும் போது இவைகளும் நின்றன. அவைகள் பூமியிலிருந்து எழும்பும் போது சக்கரங்களும் அவைகள் அருகே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது.
அப்ப அங்க அங்க நம்ம பார்த்தோம்னா அந்த ஒரு ரெண்டுலயுமே அங்க அந்த ஆவி இருந்துச்சு. அந்த ஜீவனுள்ள ஆவி வந்து எங்க இருந்துச்சு, அந்த நான்கு ஜீவன்களுக்குள்ளாரமே அந்த ஜீவனுள்ள ஆவி இருந்தது. அதே மாதிரி சக்கரங்களுக்குள்ளாரையும் இருந்துச்சு ஜீவன் இருந்துச்சு. அப்ப ஜீவனுள்ள ஆவி இருந்தது. அப்ப அதனால என்ன ஆகுது, அது வந்து அந்த அந்த அது அந்த ஆவி நடத்துது. ஆக்சுவலா அந்த குணாதிசயத்திலயும் ஆவி இருக்கு, அந்த தேவனுடைய அந்த டைம்ஸ் அண்ட் சீசன்ஸ்லயும் அந்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த ரெண்டு ஆவியும் சேர்ந்து எந்த இடத்துக்கு போகணுமோ அது வந்து அது கொண்டு போகுது. அது எப்படி எப்படி நம்ம கடிகாரத்துல நம்ம பார்க்கும்போது கடிகாரத்துல அந்த முள்ளுக்கு அந்த அந்த ரெண்டு முள் இருக்கு இல்லைங்களா, அந்த அந்த செகண்ட் காமிக்கிற இது ஒண்ணு அப்புறம் டைம் காமிக்கிற ரெண்டுமே சுத்திட்டு இருக்கு, ஆனா ரெண்டுமே டச் ஆகுறதுல அது. அப்ப அந்த மாதிரிதான் இந்த குணாதிசயங்களும் அந்த சக்கரங்களும் அந்த காலங்களும் வேலைகளும் வந்து ஒன்று சேர்ந்து சென்று அந்த தேவன் திட்டத்தையும் அங்க செய்து முடிக்கிறதாக சொல்லப்பட்டு. அப்ப ரெண்டுமே பிரிக்க முடியாது, அந்த ஜீவன சிருஷ்டிகளையும் அந்த சக்கரங்களையும் பிரிக்க முடியாது. அப்ப அப்ப ரெண்டு சேர்ந்து அந்த தேவனுடைய திட்டத்தை அந்த ஒழுங்காக ஒழுங்குக்கிரமாக நிறைவேற்றி முடிக்கிறதாக அது. அப்ப தேவன் வந்து அவருடைய திட்டம் எது செஞ்சாலும் அந்த ஒழுங்கு இருக்கும். அந்த ஒழுங்கு இல்லாம அவருடைய திட்டம் எதுவுமே செய்யறதுல. அப்ப உன்னை வந்து அது செயல்படுற காரியங்களை வந்து அதனுடைய முடிவை ஆரம்பத்திலேயே அவரு நிர்ணயிச்சிடார். அப்ப அந்த ஒரு பொருள் எடுத்தா ஒரு காரியம் எடுத்தா அதனுடைய முடிவு எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆரம்பத்திலேயே அவரு பிளான் பண்ணிடுறார். அது வந்து எந்த பிசகமும் அது நடக்காது. இப்ப நம்ம மனுஷங்க ஏதாவது செஞ்சிட்டோம்னா நம்ம ஏதாவது செஞ்சுட்டு அப்புறம் பிராக்டிக்கலா கொண்டு வரும்போது என்ன ஆகும், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அப்புறம் தான் நம்ம பின்னாடி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் மாத்துவோம். இது மாதிரி பிரச்சனை வந்துச்சு நம்ம அடுத்து என்ன செய்யலாம், அந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அப்பப்ப நம்ம மாறு மாத்துவோம். அதுல வந்து சந்தேகமோ இந்த ஒரு மாறுபாடோ நமக்கு நம்ம ஏற்படுத்திக்கும். ஆனா தேவனுடைய திட்டங்கள் வந்து அவருடைய தீர்மானம் ஆரம்பத்திலேயே தீர்மானிச்சாருன்னா அது வந்து ஒரு இந்த ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சந்தேகம் இருக்காது, மாற்று ஏற்பாடு இருக்காது. ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு திரும்ப மாத்திடலாம் அந்த மாதிரிலாம் தேவன் திட்டம் இருக்காது. ஒழுங்காக அது தேவனுடைய திட்டம் நிறைவேறும் அப்படிங்கறத அதுதான் அந்த ஒரு ஞானம் புத்தி கூர்மை அதுக்குள்ளார இருக்கு. அந்த நாலு ஜீவங்களுக்குள்ளாரையும் இந்த ஞானம் புத்தி கூர்மை இருக்குது. அதே மாதிரி அந்த சக்கரங்களுக்குள்ளாரையும் அந்த ஞானம் புத்தி கூர்மை இருக்கு. அதான் அந்த அது ஒரே வார்த்தை சொல்லி ஆவி இருக்கு, கர்த்தருடைய ஆவி ரெண்டுலயும் இருக்குது அப்படிங்கறத அங்க பாக்குறோம். அப்போ ஆனா இருந்தாலும் எல்லாமே தனித்தனியா சொன்னாலும் கூட இதெல்லாமே தேவன் அங்க நேரடியா அதனுடைய சோர்ஸ், அதனுடைய அந்த ரியல் சோர்ஸ் வந்து தேவனத்துலதான் வரக்கூடியதாக அது இருக்குது அப்படிங்கறதான் இந்த ஒரு 21 வசனங்கள் வரைக்கும் நம்ம. அதாவது அவைகள் செல்லும் போது அந்த ஜீவன் செல்லும் போது சக்கரமும் செல்லுது, அவைகள் நிற்கும் போது இவைகளும் நிற்குது, அவைகள் பூமியிலிருந்து எழும்பும் போது சக்கரங்களும் அவைகள் அருகே எழும்பின, ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது, சக்கரங்களில் இருந்தது, அதே மாதிரி அந்த ஜீவனுள்ள அந்த சிற்சிப்பல் மேலையும் பேரபூமி மேலையும் இருந்தது அப்படிங்கறத நம்ம அந்த 21 வசனங்கள்ல நம்ம பாக்கிறோம். அடுத்து 22 வசனங்கள்
ஜீவனுடைய தலைகளின் மேல் பிரமிக்கத்தக்க வச்சிர பிரகாசமான ஒரு மண்டலம் இருந்தது, அது அவைகளுடைய தலைகளின் மேல் உயரவிருந்திருந்தது.
அப்போ அந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகள் அந்த நான்கு சிருஷ்டிகள் பார்த்தோம். அந்த நான்கு சிருஷ்டிகள் இப்ப திரும்பவும் இப்ப இங்க வந்து இந்த சிருஷ்டிகள் வராது. முதல்ல அந்த 14 வசனங்கள் அந்த நாலு ஜீவன்கள் சொன்னாரு. அப்ப 15 வசனத்துல இருந்து 21 வரைக்கும் பாத்தீங்கன்னா தனித்தனியாக இந்த ரெண்டையும் சேர்த்து அங்க சொல்லப்பட்டுச்சு. இப்ப 22 வசனத்துல அந்த நான்கு ஜீவனை பற்றி திரும்பவும் அங்க சொல்றாரு. இதுல என்னன்னா அந்த அந்த ஜீவனுள்ள அந்த தலைகள் மேல அந்த அந்த பிரமிக்கத்தக்க பிரகாசமான ஒரு மண்டலம் இருந்தது. அது அப்ப அந்த அந்த அவங்களுடைய தலைகள் மேல் அது வந்து உயர விரிந்திருந்தது அப்படின்ட்டு சொல்லப்படுது. அப்ப அது என்னன்னா அப்ப தேவனுடைய அந்த சிங்காசனத்தை அது குறிக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப தலை அப்படிங்கும் போதே அது சிங்காசனம் குறிக்குது. அப்போ அந்த ஒரு ஒரு மண்டலம் இருந்தது அப்படின்னா அப்ப அந்த அந்த தலைக்கு மேல ஒரு மண்டலம்னா அந்த தலைக்கு தேவையான அந்த இப்ப ஞானம் அது வழிநடத்தல் எல்லாமே அந்த மண்டலம் அங்க 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 செய்து. அப்ப அது மட்டும் அங்க தேவன் வந்து அந்த தன்னுடைய திட்டம் நிறைவேற்றதுக்கு அவர் யாரையும் சார்ந்து இல்லாம அவரே அந்த வந்து தன்னுடைய கிரியைகளையும் அவரு செய்து முடிக்காது. அவரு என்ன தேவ தூதர்களுடைய உதவியும் தேவையில்லை, மற்ற யாருடைய உதவியும் அவருக்கு அங்க தேவையில்லை. அப்ப அவரே தன்னுடைய அந்த 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 காரியங்களை ஞானமாக அங்க செய்து முடிக்கிறார் அப்படிங்கறதுதான். அது வந்து அதான் தேவனுடைய அந்த ஒரு ஞானம் அவருடைய ஏற்பாடு எல்லாமே ஒரு கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. அந்த பளிங்கு போன்ற ஒரு ஒரு தூய்மையாக அது இருந்து வரதான் அந்த அந்த தலைக்கு மேல இருக்கிற மண்டலம் அது இருக்கக்கூடியதாக இருக்கு. அது 23 வசனம் படிக்கலாம்.
மண்டலத்தின் கீழ் அவைகளுடைய செட்டைகள் ஒன்றுக்கொன்று எதிர் நேராய் விரிந்திருந்தன. தங்கள் தங்கள் உடல்களை மூடிக்கொள்ளுகிற இரண்டு இரண்டு செட்டைகள் இரு பக்கத்திலும் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் இருந்தன.
அப்போ அந்த ஒரு மண்டலத்தின் கீழ் மண்டலம் அதாவது மண் தலைக்கு மேல இருக்கிறத மண்டலம், அந்த மண்டலத்தின் கீழே இருக்கிற சக்க ரெக்கைகள். அப்ப நீங்க பாத்தீங்க அந்த ரெக்கைகள் வந்து என்ன அந்த ஃபுல்லா அந்த பிடிப்பு மூடி மூடி அந்த மேல இருக்கிற மொத்த ஒவ்வொரு ஜீவனுக்கும் நாலு சட்டைகள் இருக்கு. அந்த ரெண்டு சட்டைகள் வச்சு தன்னுடைய சுற்றிலும் அந்த மூடி இருக்கு, அந்த மண்டலத்தை மூடி இருக்கு. அப்ப ரெண்டு ரெக்கைகள் வச்சுதான் தன்னுடைய உடலை மூடி இருக்குது அப்படின்ட்டு பார்த்தா அப்ப ரெண்டு வந்து நேருக்கு நேராக மூடி இருக்கிறதாக அது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது இப்ப இந்த ரெண்டு மூடி இருக்கு, அதே மாதிரி பக்கத்துல நான்கு ஜீவன்கள் ஒன்னு ஒட்டி ஒட்டி தானே இருக்கு. அப்ப இதனுடைய சிறைகள் வந்து பக்கத்துல இருக்கிற அந்த ஜீவன் உள்ள சிறைகளோட டச் ஆயிருக்கு, ஒன்னுக்கு ஒண்ணு அங்க ஒட்டி அங்க தொட்டு கொண்டிருந்ததாக பார்க்க. அது மாதிரி நான்கு ஜீவன்களும் ஒன்று கொண்டு அந்த இணைஞ்சு இசைவாக அங்க இருக்கிறது. அப்போ அது வந்து நான்கு குணாதிசயங்கள் வந்து எந்த விதமான ஒரு அப்பளுக்கு இல்லாம அனுமதிக்கப்படுது அப்படிங்கறத பாக்குறோம். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்னன்னா மண்டலத்தினுடைய அந்த ரெண்டு பக்கத்தையும் மூடி இருக்கு, அதே மாதிரி கீழே வந்து அந்த உடம்ப ஃபுல்லா மூடி இருக்குது. என்னன்னா அந்த இவங்களை பற்றிய தெய்வீக திட்டமானது தீமை தீமை மறைக்கப்பட்டிருக்கனால அந்த திட்டமானது யாருக்கும் கண்ண மனுஷ கண்களுக்கு தெரியாத மாதிரி அது மூடப்பட்டிருக்குது. அவங்க அடையாளம் தான் தீமை மறைக்கப்பட்டிருக்கு அடையாளமாக அங்க இருக்கிறது அப்படின்ட்டு
அவர்கள் செல்லும் போது அவர்களுடைய செட்டைகளின் இறைச்சலை கேட்டேன், அது பெருவெள்ளத்தின் இறைச்சல் போலவும் சர்வ வல்லவருடைய சத்தம் போலவும் ஒரு ராணுவத்தின் இறைச்சலுக்கு ஒத்த ஆரவாரத்தின் சத்தம் போலவும் இருந்தது. ஆவிகள் நிற்கும் போது தங்கள் செட்டைகளை தளரவிட்டிருந்தன.
அப்ப அந்த நம்ம செட்டைகள்ங்கறத நம்ம பார்த்தோம். செட்டைகள் பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு அப்படின்னு. அப்ப இன்னொன்னு சொல்லணும், தேவனுடைய வசனங்கள் அப்படின்ட்டு சொல்றோம். அப்ப அந்த தேவனுடைய வசனங்கள் போகும்போது அது எப்படி இருந்தாமா, அந்த சவுண்டு அந்த பெருவெள்ளத்து இறைச்சல் போல அங்க இருந்ததாமா? அப்புறம் வேற என்ன மாதிரி இருந்துச்சு?
அது பெருவெள்ளத்தின் இறைச்சல் போலவும் சர்வ வல்லவருடைய சத்தம் போலும் ஒரு ராணுவத்தின் இறைச்சலுக்கு ஒத்த ஆரவாரத்தின் சத்தம் போலும் இருந்தது.
இப்போ அங்க கர்த்தருடைய சத்தம் போலவும் அந்த ராணுவத்தின் இறைத்து இறைச்சலுக்கு ஒத்த ஆரவாரத்தின் சத்தம் போலவும் அது இருந்துச்சு. அதாவது ஒரு ஒரு ஸ்பீக்கர் ஒரு ஸ்பீக்கர்ல வந்து எப்படி சவுண்டு வருது அது மாதிரி பயங்கரமான ஒரு சவுண்ட் வந்து இருந்துச்சான். ஏன்னா நம்ம வந்து அந்த உருவம் வந்து ரொம்ப பெரிய பிரமாண்டமான உருவம். நான்கு அங்க ஜீவன்கள் போகுது, அதே மாதிரி சக்கரங்கள் போகுது. பெரிய பிரமாண்டமான உருவம் போகும்போது அது வந்து பயங்கர சவுண்ட்ல அது போகுது. அப்ப அது இல்லாம எதுக்கு அடையாளமா இருக்குன்னு ஒரு தேவ வசனம் அடையாளமா இருக்கு. அப்ப தேவனுடைய வசனம் அங்க வந்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. அது தேவன் அங்க அனுப்பிச்சாருன்னா அதனுடைய அதுக்கு அதனுடைய அதுக்கு போய் அதனுடைய வேலைகளை செய்யாம அது திரும்பி வராது அப்படின்ட்டு சொல்லப்பட்டு. அப்ப அதுல தேவனுடைய வசனத்துல என்ன இருக்குன்னா தேவனுடைய குணாதிசயம் இருக்கு, அதோட அவருடைய திட்டம் வந்து செயல்படுது. அப்ப இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா தேவனுடைய சிந்தை அதுல வெளிப்படுது அப்படின்ட்டு சொல்லலாம். அப்ப தேவனுடைய சிந்தனை அங்க வெளிப்படும் போது அது எப்படி இருக்காமா, அது தேவனுடைய சிந்தனை எப்படி வெளிப்படுது, தேவனுடைய வசனங்கள் மூலமா வெளிப்படுது, சத்தியத்தின் மூலமாக வெளிப்படுது. அது வந்து அது போனா அது வந்து ரெண்டு விதமாக வெளிப்படும். ஏன்னா இப்ப நமக்கு வந்து தேவனுடைய சத்தியத்தின் மேல வாஞ்சாக்குறவங்களுக்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதே மாதிரி இன்னொரு பக்கத்துல வந்து அந்த பெயர் கிறிஸ்துவ சபை மண்டலம் அவங்க அவங்க அந்த வசனத்தை தான் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா தேவனுடைய சிந்தை அந்த சத்தியத்தின் மூலமாக வெளிப்படும் போது அவங்களுக்கு அது பயங்கரமான குழப்பமாக அது வெளிப்படும் அப்படிங்கறத. அதனாலதான் பல விதமான விசுவாச பிரமாணம் ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு விசுவாச பிரமாணம் வச்சுக்கிறாங்க. அந்த குழப்பத்தை உண்டு பண்ணிடுது. அதனால அநேக முரண்பாடுகள் அங்க வெளிப்படுறதாக பார்க்கறது. அதான் அந்த தேவனுடைய அந்த சிந்தை வந்து அந்த செட்டைகள் மூலமாக வெளிப்படுது, தேவனுடைய வசனங்களாக அது வெளிப்படுது அப்படிங்கறதுதான் அந்த 24 வசனத்துல. இறைச்சல் வந்து பெருவெள்ளத்து இறைச்சல் போலவும் அந்த கர்த்தருடைய சத்தம் போலவும் ராணுவத்தின் இறைச்சல் கொத்த ஆரவாரம் போலவும் அது இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. அடுத்து 25-27 வசனங்கள் வரைக்கும்.
அவைகள் நின்று தங்கள் செட்டைகளை தளரவிட்டிருக்கும் அவைகளுடைய தலைகளுக்கு மேலான மண்டலத்தின் மேலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது. அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும் அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்கினி மயமான சொகுசாவி நிறமாக இருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்கினி மயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன்.
போது அவைகள் நின்று தங்கள் செட்டைகளை தளர விட்டிருக்கையில் அவைகளுடைய தலைக்கு மேல தான் மண்டலம் இருந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. அப்ப அந்த மண்டலத்தின் மேலிருந்து ஒரு சத்தம் வந்துச்சாமா. அப்ப அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும் அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்துச்சு அப்படின்ட்டு. அப்போ பொதுவாக அந்த அந்த சிங்காசனத்தை பத்தி அங்க சொல்றாரு இல்லைங்களா. அப்ப தலைக்கு மேல இருக்கிறது அந்த மண்டலம் எல்லாம் சிங்காசனத்தை குறிக்கும், ஒரு சிங்காசனம் த்ரோன். அப்ப அந்த சிங்காசனத்தினுடைய அந்த முழு ஸ்ட்ரக்சர் அது எப்படி இருந்துச்சாமா, அது ஒரு ஒரு நீல மணிக்கல் மாதிரி இருந்துச்சான் அதுதான் அங்க சொல்லப்பட்டு. அப்ப ஒரு நீல ரத்தனம் போல அது அந்த சிங்காசனம் சிங்காசனுடைய சாயல் இருந்துச்சு. அப்ப அதனுடைய சாயல் வந்து மனுஷ சாயலுக்கு ஒத்த சாயலாக அது இருந்தது. அப்ப அந்த சிங்காசனத்தின் கீழே நீங்க பாத்தீங்கன்னா அந்த நெருப்பு அங்க காணப்பட்டது அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. அப்போ அந்த ஒரு அந்த நீல மணிக்கல் பொதுவாக நம்ம அந்த எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த சிங்காசனத்தினுடைய அந்த ஸ்ட்ரக்சர் பொதுவாக அந்த நீல ரத்தனத்தினால ஆனது. அப்ப அந்த நீல ரத்தனம் எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய கர்த்தருடைய உண்மை தேவனுடைய உண்மை வந்து எவ்வளவு பெரியதா இருக்கு, கிரேட் இஸ் தி ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படின்ட்டு சொல்லப்பட்டு அவர் அவர் உண்மையுள்ளவராக இருக்கார். தேவன் வந்து உண்மையுள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கறத அது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த குணாதிசயங்கள், அப்ப அவருடைய தீர்மானங்கள் எல்லாமே அதுல வந்து எவ்விதமான அந்த ஒரு அப்பழுக்கு இல்லாம அது எல்லாமே நன்மைக்கு எதுவாக அது நடக்கும் அப்படிங்கறது அதுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த 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 கல் அது அந்த நீல ரத்னம் அப்படிங்கிறது வந்து அந்த சபீர் அப்படிங்கிற கல் தான் அவங்க சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலீஷ்ல வந்து சபீர் சபீர் ஸ்டோன் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த சபீர் ஸ்டோன் பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு டாட் டாட்டா இருக்குமாமா, அந்த சபீர் அந்த கல்ல டாட்டாக அது இருக்கும். அது எதுக்கு அடையாளமா சொல்றாங்கன்னா அந்த வானத்தில் இருக்கிற அந்த நட்சத்திரங்களுக்கு அடையாளமாக அது இருந்தது. ஏன்னா அந்த அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கு, அவருடைய சாயல் அப்படின்னு நாங்க சொல்லும்போது அந்த நட்சத்திரங்களுக்கு அடையாளமாக அந்த இருக்கு. அது மாதிரி பர்டிகுலரா மனித சாயலினுடைய தோற்றமாக அது இருந்தது அப்படின்ட்டு அந்த அந்த தேவனுடைய சிங்காசனத்தை பத்தி அது அங்க எசைக்கலாங்க அங்க விவரமா அங்க சொல்ற. அப்ப அந்த சிங்காசனத்துக்கு கீழே எப்படி சொன்னா ஒரு நெருப்பு அங்க காணப்பட்டுச்சு. அப்ப நெருப்பு இருக்குன்னா அந்த நெருப்பு எதை குறிக்குன்னா தேவனுடைய வல்லமையை அங்க காண்பிக்கிறதாக இருக்கு. அப்ப அந்த தொடைகளின் கீழே வந்து அந்த நெருப்பு அங்க காணப்பட்டது அப்படின்ட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம போன கிளாஸ்லயே அந்த வசனம் பார்த்தோம், ஏசாயா 33:14 அவருடைய வல்லமைக்கு தான் அடையாளமாக அந்த நெருப்பு இருக்குது. ஏசாயா 33:14
சீயோனிலுள்ள பாவிகள் திகைக்கிறார்கள், மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது, பட்சிக்கும் அக்கினிக்கும் முன்பாக நம்மை தரித்திருப்பவன் யார், நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மை தாபரிப்பவன் யார் என்கிறார்கள்.
அப்போ அந்த புத்திரவ காலத்துல வருகின்ற தேவனுடைய அந்த திட்டம், தேவனுடைய தெய்வீக திட்டம் நிறைவேற அந்த விஷயத்துல அது எப்படி வருதுன்னா அக்னி கலந்துதான் வருது. அந்த தேவனுடைய திட்டம் அக்னி இல்லாம இல்ல. அதனால அந்த அக்னி கலந்து வரதுனால இந்த அக்னியில வந்து யாரு நினைச்சு நிப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த அவரோட அவராக மாறிடணும். அந்த கர்த்தருக்குள் நம்ம வந்து பிரதிஷ்டை நம்ம ஞானசனத்துல வந்து நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம். அந்த ஒப்பு கொடுத்து முழுமையாக அந்த சுயசித்தம் மறுத்த நிலைமையில அவருக்குள்ளார இருக்கும்போது அந்த அவரு அந்த அக்னியே என்னவா நமக்கு அக்னியே ஆசீர்வாதமாக நமக்கு மாறிடும். அப்ப அந்த மாதிரி சுயசித்தம் நமக்குள்ளார இருந்துச்சுன்னா சுயசித்தம் இருந்து நம்ம இருக்கும்போது அந்த அக்னி வந்து நமக்கு அந்த எதிர்மறையான விஷயங்கள் நமக்குள்ளார செய்யும் அப்படி அந்த மாதிரி அந்த ஒரு நெருப்பு தணல் மத்தியில வாசம் செய்து அவங்களுக்கு சுயசித்தம் உள்ளவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக விஷயமாக அது இருக்கும் அப்படிங்கறது அந்த ஏசாயா 33:14 சொல்லப்பட்டது. அப்ப நெருப்பு வெளிப்படுது. அந்த மகாவுத்திர காலத்துல அந்த தேவனுடைய தெய்வீக திட்டம் அந்த ஒரு அக்னியாக அங்கு வெளிப்படுது. அதுல வந்து அவருக்குள்ளார உண்மையா நினைச்சு நிக்கிறவங்களுக்கு அது அந்த அக்னியே ஆசீர்வாதமாக மாறி அந்த மகிமைக்குள்ளார அது கொண்டு போகுது. ஆனா அந்த சுயசித்தத்துக்குள்ளார நம்ம ஜீவிக்கும் போது அந்த அக்னி வந்து நமக்கு அநேக இடர்களுக்குள்ளார அது கொண்டு போகும் அப்படிங்கறது அந்த வசனம். அதனால அந்த நெருப்பை அவரு வச்சிருக்காருங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம வந்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்துல அவர் மனத்தாழ்மையும் அந்த இருதயத்துல அந்த தூய்மையும் நம்ம வச்சிருந்தோம்னா அந்த அக்னிக்குள்ளார நம்ம வாசம் செய்ய முடியும். அந்த அக்னியாக வெளிப்பட்டிருக்கார். நம்ம பாக்குறோம் அந்த மல்கியா 3 அவர் வெளிப்படும் போது நிலநிற்பவங்க யார், அவர் வந்து புடமிழவர்களுடைய வசனமா தான் படிக்கலாம் மல்கியா 3.
ஆனாலும் அவர் வரும் நாளில் சகிப்பவன் யார், அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார், அவர் புடமிடுகிறவருடைய அக்னியைப் போலவும் வண்ணாருடைய சௌகாரத்தைப் போலவும் இருப்பார், அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார், அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார்.
அவர் வர 2 வருகையில வந்திருக்காரு. அவரு வந்து அந்த புடமிடுற வேலையை அங்க அக்னி அக்னியாக வந்து செஞ்சிட்டு இருக்கு. அது என்னன்னா வசனங்கள் தான் செஞ்சிட்டு இருக்கு. அந்த இந்த ஒரு கிரியைகளை நமக்குள்ளார செய்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு. அதனாலதான் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார், அவர் வெளிப்படுகையில் நிலைநிற்பவன் யார் அப்படின்ட்டு சொல்லப்பட்டு. அப்ப அந்த நம்மளோட அந்த வாழ்க்கையில அந்த மனத்தாழ்மை அந்த இதயத்துல தூய்மை இருந்து இருக்கும்போது நிச்சயமாக அவருக்குள்ள நம்ம இருப்போம் அப்படிங்கறது. அப்ப அவரோட இணக்கமாயிரும், தேவனோட இணக்கமாயிருவோம். அப்ப இணக்கமாகும் போது அந்த ஒரு சுத்திகரிக்கிற நெருப்பு அக்னி நம்மை வந்து பற்றி கொள்ளாது அப்படிங்கறத பாக்குறோம். ஆனா அந்த அபூர்ண தன்மையில் உள்ளவங்களா இருக்கவங்கள அது நிச்சயமாக அது அழிச்சிடும் அப்படிங்கறது பாக்குறோம். அப்ப அந்த அக்னி நெருப்பு அப்படிங்கிற இந்த வார்த்தையை வந்து அந்த பரோஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து வருது. PURROHS அப்படிங்கிற அந்த கிரேக்க வார்த்தையில அந்த அக்னி நெருப்புங்கிற அந்த வார்த்தை வசனத்துல சொன்னப்பட்ட அந்த வார்த்தை வருது. அது எதை குறிக்குது அப்படிங்கிறது, அது சுத்திகரித்தலை செயல்படுது. அந்த சுத்திகரித்தல் வந்து நடக்கிறது எப்படி, அந்த பொண்ணை வந்து சுத்திகரிக்கும் போது அந்த கழும்புகள் நீக்கப்படுதோ இன்னும் அதிகமாக பளபளப்பு ஆக்கப்படுதோ, அது மாதிரி தான் நம்முடைய அந்த விசுவாச வாழ்க்கை. அந்த நமக்கு இருக்கிற அந்த கரைகள் அந்த கழும்புகள் எல்லாமே போயிட்டே இருக்கணும், போயிட்டு அந்த சுத்திகரிப்பு தூய்மைப்படுத்தல் அந்த நமக்குள்ளார நடந்து கொண்டே இருக்கணும். அப்படி நடக்கும் அப்பதான் தேவனோட இணக்கமாறும் அவங்க. அது தொடர்ச்சியா மரணப்படியும் தான் என்ன நடந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு வேலையா இருக்கு, அந்த சுத்திகரிக்கிற நெருப்பு அது. அப்ப அந்த நெருப்பு வந்து நம்ம புடம்பட்டே இருக்கணும், விசுவாசத்தை புடம்பட்டே இருக்கணும் பார்க்கணும். அப்ப அந்த ஒரு நிலைமையில அந்த நெருப்பானது ஒரு வகுப்பார என்ன செய்து அவருடைய அபூர்ணங்களை சுத்திகரிச்சே இருந்து பூர்ணப்படுத்தி கொண்டு போகுது. ஆனா இன்னொரு வகுப்பாருக்கு அது வந்து அது விடலை ஏற்படுத்தியாது, அழிவுக்கு அழிவுக்குள்ளார அது கொண்டு போறது என்று அங்க நம்ம பார்க்கலாம். அதுதான் அந்த 27வது வசனத்துல சொல்லப்பட்ட காரியமாக இருக்கு. அப்ப இந்த நெருப்பாக அது இருந்து கர்த்தருடைய ஜனங்களை நீதியாக நியாயம் தீர்த்து வருகிறது என்கிறத நம்ம பார்க்க. நம்ம ஒவ்வொருவரும் அந்த நியாய தீர்ப்புல நம்ம இருக்கோம். அப்ப இந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்டு பிரதிஷ்டை செய்த நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த அந்த நியாய தீர்ப்பு நிலைமையில் இருக்கிறோம். நம்ம அதான் கிடைக்கின்ற ஒரு சந்தர்ப்பங்களை முழுமையாக அந்த வசந்தா நம்ம பாக்குறேன், கலப்பையின் மேல கை வைத்திருக்கேன் பின்னிட்டு திரும்பி பாக்குறேன் அப்படிங்கறது வந்து அந்த என்ன பாயிண்ட் அப்படின்னா தேவாவி உலகத்தினாவி இதான் இந்த நம்ம பார்க்கறோம். அப்ப நம்ம வந்து உலகத்தினாவி நம்மை கொண்டு போதா தேவாவி நம்ம செய்கின்ற ஒவ்வொரு நாளும் நம்ம பிரதேசத்தின் ஜீவியத்துல நம்ம காலையில் எந்திரிச்சு அந்த கட்டணம் அர்ப்பணிக்கிறோம் அந்த ஒரு நாள் எப்படி போகுது, அந்த ஒரு நாள் வந்து தேவாவி நமக்குள்ள வாசம் செய்தா மற்ற உலகத்தினாவே நமக்குள்ள வாசம் செய்தா அது வந்து அது ரெண்டு வகுப்பாரை அங்க மாத்திட்டு வருது. அப்ப இதுல வந்து மூன்றாம் வகுப்பாராக மாறுறதும் அங்க காணப்படுது. அதனாலதான் நம்மளை வந்து பெற்றுக்கொண்ட அந்த பிரதான அழைப்பினுடைய அந்த நிலைப்பாடு ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கு. அந்த அதனாலதான் அந்த அந்த அக்னி நமக்குள்ளார இருக்கு. அந்த அக்னி வந்து நம்ம வந்து புடம்பிடுறதுக்கு நம்ம அனுமதிச்சு நம்ம பூர்ணராகும்படி நம்ம கடந்து செல்லும் அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு விதத்துல அந்த 27வது வசனத்துல நம்ம அங்க பார்க்கும்போது கர்த்தருடைய அந்த ரெண்டாம் வருகையில வெளிப்படுற விஷயங்கள். அப்ப இயேசு கிறிஸ்து ரெண்டாம் வருகையை பத்தி அது அந்த பேசுது. அந்த அந்த மகாபுத்திர காலத்துல நடக்கிற அந்த கர்த்தருடைய வருகை மற்றும் அந்த இஸ்ரேல் அந்த இஸ்ரேல் நாடு தனி நாடாக வர்ற விஷயம் அப்புறம் அந்த உபத்திரவ காலத்து நடக்கிற விஷயம் இதெல்லாமே பற்றிய செய்திகள் தான் 27வது வசனத்துக்குள்ள மறைந்திருக்கிற கருத்துங்களாக அது இருக்கு. அடுத்து 28வது வசனம் கிடைச்சு.
மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. அதை நான் கண்டபோது முகம் குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன்.
அப்போ இந்த எசேக்கியல் அந்த இடத்துல நம்ம முதலே பார்த்தோம் எசேக்கியல் யாருக்கு அடையாளமாக இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் அடையாளமாக இருக்காங்க. அப்ப இந்த காலத்துல கர்த்தராக இயேசு கிறிஸ்து ரெண்டாம் வருகையில வந்திருந்து இப்போ அங்க அங்க பேசும்போது யார் மூலமா தான் பேசாரு, அந்த ஏழாம் தூதன் மூலமாக தான் பேசுறாரு. அங்க ஏழாம் தூதனுடைய சத்தியத்தின் மூலமாக பேசுறாரு, அவரு ரைட்டிங்ஸ் மூலமாக பேசுறாரு. அப்ப அவர் மூலமா தான் தற்கால சத்தியம் வெளிவந்து அந்த ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே அந்த ஆசீர்வாதங்கள் செய்தி எல்லாமே வெளிப்பட்டு. அப்ப இதுல வந்து எப்படி அந்த வானவில் உண்டாயிருந்தது, எப்படி அந்த மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் காணப்படுகிறதோ அப்படியே அந்த சுற்றிலுமுள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுதான் கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனம் அப்படின்ட்டு சொல்லுங்க. அப்போ இந்த காலத்துல என்ன மகிமையின் அந்த தரிசனம், கர்த்தருடைய தரிசனம் இந்த காலத்தில் என்ன, ஒரு வானவில்லாக அங்க வச்சிருக்காரு. அப்போ வானவில் அப்படி சொல்லும்போது நம்ம நோவானுடைய காலத்துக்குற அந்த வானவில் நமக்கு அங்க ஞாபகம் வருது. அப்ப அந்த வானவில் தகர்றதுக்கு முன்னால என்னாச்சுங்க, அங்க நியாய தீர்ப்பு நடந்துச்சு. குறைந்த உலகத்துக்கு அங்க நியாய தீர்ப்பு நடந்து ஜனங்கள்ல பெரும்பாலான ஜனங்களை அங்க அழித்து நீதியாக இருந்த ஒரு 8 பேரை மட்டும் அது காப்பாற்றுச்சு. அப்ப அந்த மாதிரி தான் இந்த காலத்துல வெளிப்பட்டிருக்கிற மகா உபத்திரவ காலம். அப்போ அத நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அது மாதிரி தான் மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும்னு சொல்லிருக்கு. அப்ப அதே மாதிரி தான் இப்போ நடக்க போகுது. இப்பவும் வானவில் தேவன் நாங்க வைக்கிறார், அங்க அந்த அந்த முழு ஜனங்களையும் அங்க அழிச்சாலுமே நான் முற்றிலுமே அந்த மனு குளிச்சு நானு அழிக்கல, மீதியா நடந்த எட்டு பேர் நானு வச்சிருக்கேங்கிறது அடையாளமா தான் அங்க வானவில்லை அங்க ஏற்படுத்தினார். அதே மாதிரிதான் இந்த ஒரு மகாபாரத காலத்துல அந்த பெரும்பாலான ஜனங்கள் வந்து மகாபாரத காலத்துல அங்க அழிக்கப்பட்டாலும் அந்த ஒரு சில ஜனங்களை அங்க தேவன் அங்க வைக்கிறார், வைக்க போறார். அதுக்கு அடையாளமா தான் இப்பவும் ஒரு வானவில் இந்த இசைக்கு தரிசனத்துல அங்க காண்கிறார். இந்த ஒரு மகாபாரத காலம் நடக்கும் போதும் கூட அந்த வானவில் நானு ஏற்படுத்துறேன். அப்ப அது எப்படி இருக்குமா, கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாக அது இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. அப்ப எப்படி அந்த அந்த நோவா காலத்துல நியாய தீர்ப்பு நடந்தது, சுத்திகரிப்பு நடந்தது, கொஞ்சம் பேர் தான் அங்க காப்பாற்றப்பட்டாங்க, அது மாதிரிதான் இந்த ஒரு மகாபாரத காலத்துல நிச்சயமாக எட்டு பேருக்கு மேல காப்பாற்றப்படுவாங்க. அப்ப அந்த ஒரு வெறும் எட்டு பேரு இங்க ஒரு பெரும்பாலான ஜனங்களுக்கு அங்க காப்பாற்றப்படுவாங்க. அப்ப அந்த ஒரு நிலைமையில இப்ப இருக்கிற அந்த வானவில் வச்சிருக்க வானவில் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, அப்ப தேவன் மேல் வச்சிருக்க அந்த நம்பகத்தன்மை மற்றும் அவருடைய இரக்கம், அப்புறம் அதோட கூட அந்த வாக்கு தத்துவத்தின் உடன்படிக்கை அது குறிக்கூடியதாக இருக்கு. எப்படி அந்த நோவா காலத்துல அங்க வானவில் உடன்படிக்கை ஏற்படுத்தினார், நான் மனுக்குலத்தை முற்றிலுமா நான் அழிக்க மாட்டேன், அப்ப நீதியா நடந்தவர்களுக்கு நிச்சயமா நான் நிவாரத்தர, எப்படி நான் அது மாதிரி வானவில் ஏற்படுத்தினாரோ அது மாதிரி இந்த காலத்துல ஒரு வானவில் வச்சிருக்காரு. அது என்னன்னா தேவனுடைய நம்பகத்தன்மை. அப்ப நீதிமான் நீதியா நடக்கிறவங்களுக்கு நிச்சயமா நான் ரிவார்டு வைக்கிறேன். அதே மாதிரி அவருடைய இரக்கம் மற்றும் அந்த வாக்கு தத்துவம் வந்து அந்த உடன்படிக்கையாக இப்பவும் அங்க ஏற்படுத்தி வச்சிருக்கார். அது வந்து வரக்கின்ற காலங்களில் அது நடைமுறைக்கு தேவன் கொண்டு வர போறாரு அப்படிங்கிறத பார்க்கும். அதான் இந்த முதலாம் அதிகாரம் அதனால வந்து நம்ம சுருக்கமா பார்க்கும்போது அந்த நான்கு அங்க ஜீவன் உள்ள சிருஷ்டிகள் மற்றும் சக்கரம் இந்த ரெண்டுமே இருக்கு. அப்ப இது அந்த நான்கு ஜீவனுள்ள சிருஷ்டிகள் வந்து தேவனுடைய குணலட்சணங்களா இருக்கு. அந்த சக்கரம் அப்படிங்கறது வந்து தேவனுடைய அந்த காலங்களும் வேலைகளும் அங்க தெய்வீக திட்டத்தில் இருக்கிற காலங்களும் வேலைகளும் இருக்கு. இப்ப ரெண்டுமே சேர்ந்துதான் செயல்படுது. ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் தேவனுடைய ஞானம் நீதி அன்பு வல்லமை சின்ன சின்ன அந்த ஒரு தெய்வீக திட்டத்துல ஒரு மைனூட்டான ஒரு பாயிண்ட்லயும் கூட நாலு விஷயங்கள் தேவனுடைய குணாதிசயம் அடங்கி இருக்குது. அப்ப அந்த மாதிரி இந்த ரெண்டும் சேர்ந்த விஷயங்கள் தான் நம்ம இப்ப நம்ம கத்துட்டு வரோம், குணலட்சணம் மற்றும் அந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அடங்கிக்கிற அந்த டைம்ஸ் அண்ட் சீசன்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம தேவனுடைய வசனங்களாக நம்ம கத்துட்டு வரோம், தேவனுடைய சத்தியங்களாக கத்துட்டு வரோம். அப்ப தேவனுடைய சத்தியங்களை கத்துட்டு வரும்போது நமக்குள்ளார நம்ம எரியாம என்னதுங்க குணலட்சணம் வருது, தேவனுடைய அந்த அந்த பிளான் நமக்குள்ளார கொஞ்சமா கொஞ்சமா அங்க வளர்ந்துட்டே வரும். அப்ப வளர்ந்துட்டு வரும்போதுதான் அந்த கடைசியில சொன்ன அந்த வசனம் அந்த வானவில் நமக்கு ஆசீர்வாதமாக தேவனுடைய அந்த மகிமையின் சாயலாக அது அங்க நமக்கு மேலே அங்க வைக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம இது கொஞ்சமா கொஞ்சமா வளரும்போது அப்ப ரெண்டுமே பிரிக்க முடியாது, அந்த குணலட்சணையுமே குணலட்சணம் மட்டும் அவருடைய டிவைன் பிளான் உள்ள அந்த டைம்ஸ் அண்ட் சீசன்ஸ் இதெல்லாமே ரெண்டும் சேர்ந்து இந்த ரெண்டு ஆவிகளும் ஒன்றிணைந்து நமக்குள்ளால செயல்படும் போது அது எப்படி இன்னொரு சிம்பிளா சொல்லணும்னா அறிவு மற்றும் பிராக்டிக்கல கொண்டு வரும் இல்லைங்களா. அப்ப வந்து நமக்கு சத்தியம் கேட்கிறோம், இது வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு உடனே போகணும், நம்ம பலி ஜீவத்துக்குள்ளார உடனே அப்ளை பண்ணணும். அப்ப அந்த அப்ளை பண்ணாத அறிவு எப்படி இருக்குன்னா அந்த குணலட்சம் தனியா இருக்கும், தேவனுடைய தெய்வீக திட்டம் தனியா இருக்கும். தேவனுடைய தெய்வீக திட்டம் அப்படிங்கிறது வெறும் நாலேஜ், ஆனா அதோட சேர்ந்து குணலட்சணம் வருது. அப்ப இது எழும்பும் போது அதுவும் எழுந்தது, அது நிற்கும் போது அது நிற்குது, அப்ப ரெண்டுமே பிரிக்கவே முடியாது. அது மாதிரி தான் நம்ம உள்ளார சத்திய அறிவு நமக்குள்ளார இருக்குது, சத்திய அறிவு வரும்போது அது வந்து நம்முடைய வாழ்க்கையில பலியின் ஜீவத்துக்குள்ளார அப்ளை ஆகும். அப்ப அப்ளை ஆகலினாவே அந்த வந்து அந்த ரெண்டுக்கும் முரண்பாடு வந்துடும். அங்கேதான் நமக்கு வருகின்ற தேவன் இந்த ஒன்னாம் அதிகாரத்தில் வச்சிருக்கிற விஷயம். அதனால தேவனுடைய அந்த ஒரு இரக்கம் அவருடைய அவர் மேல் அந்த நம்பகத்தன்மை வச்சு அந்த அவர் மேல அந்த வாழ்க்கையத்தை உடன்படிக்கை நம்ம முன்னால் வச்சிருக்காரு. அப்ப நிச்சயமாக அந்த தேவன் நிறைவேற்றி முடிப்பாருங்கிற போன நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் நம்ம தொடர்ந்து அந்த இலக்கிய நோக்கி ஓட தேவன் தான் திருப்பி செய்வாராக நாம